வணக்கம். இன்னைக்கு தர்ஷன் டே அன்னைக்கு நம்ம திரு நாகராஜன் அவர்கள் அன்னை மயமான வாழ்க்கையில் பழமையும் புதுமையும் அப்படிங்கிற தலைப்புல பேச போற. இந்திய ஆன்மீகம் பழமையானது என்றாலும் அன்னை அதில் பல புதுமைகளை சேர்த்துள்ளார். உதாரணமாக சத்திய ஜீவியத்தை நாடி நாம் செல்ல வேண்டும் என அவர் சொல்வது மிகவும் புதுமையான கருத்து. பாரம்பரிய ஆன்மீகத்தில் பெண்களுக்கு இடமே இல்லை, ஆனால் அன்னை புதுமையாக பூரண யோகத்தில் பெண்களுக்கு சம உரிமை அளித்துள்ளார். வாழ்க்கையை துறக்க வேண்டும் என்பது பழமையான கருத்து. துறக்க வேண்டும் என்ற கருத்தை மாற்றி வாழ்க்கையை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் என்று அடிப்படை மனோபாவத்தை மாற்றியுள்ளார். இப்படி பழமையின் பிடியில் இருந்து ஆன்மீகத்தை பல வகைகளில் அன்னை காப்பாற்றியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காக பழையது எதுவுமே அன்னைக்கு பிடிக்காது என்றும் நாம் சொல்வதற்கில்லை. பழையதின் அடிப்படையில் தான் புதியதை எழுப்ப முடியும் என்று அவர் உணர்ந்தும் இருக்கிறார். அதனால்தான் பகவானை எடுத்துக்கொண்டால் வேதம், உபனிஷதம், கீதை ஆகியவற்றையெல்லாம் உதாசீனமே செய்யவில்லை. மாறாக மேலோட்டமான அர்த்தத்திற்கு பதிலாக ஆழத்தில் மறைந்திருக்கும் உண்மைகளை புதிதாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். பகவானையும் அன்னையும் எடுத்துக்கொண்டால் பழையதை உதறித்தள்ளாமல் காலத்தின் தேவைக்கேற்ற பழைய வடிவங்களை மாற்றி புது வடிவம் கொடுத்தாலே போதும் என்று கருதுவதாக தெரிகிறது. பழையதின் சிறப்பை இழக்காமல் புதியதோடு அதை இணைப்பது எப்படி என்று கண்ணோட்டத்தில் திரு நாகராஜன் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் அன்னையையும் பகவானையும் நம் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திய தவத்திரு பூஜ்ய ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் திரு அசோகன் சார் அவர்களுக்கும் இந்த வெப் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் இந்த தரிசன நாள் அன்று எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து அப்பா எனக்கு எழுதி கொடுத்த கட்டுரையினுடைய தலைப்பு வந்து அன்னை மனைமான வாழ்க்கையில் பழமையும் புதுமையும் அப்படிங்கிறது. இந்த கட்டுரையில வரக்கூடிய கருத்துக்களோடு இதே கருத்தை மையமாக கொண்டு அப்பா எழுதியுள்ள பழமையின் சாரமும் நவீன வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களும் இணையும் பொழுதுதான் வாழ்க்கை முழுமையை பெறுகிறது அப்படிங்கிற கட்டுரையிலிருந்தும் அதே தலைப்புல திரு அசோகன் சார் திருவுருளே தீரா செல்லும் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருந்த கட்டிலிருந்தும் ஜனவரி 7ஆம் தேதி 2001 அப்பா எழுதியுள்ள பழக்கம் பழைய நிலையை நீடிக்கும் மலர்ச்சி அன்னையை நிலைநிறுத்தும் அப்படிங்கிற கட்டிலிருந்தும் மற்றும் அப்பா எழுதிய புத்தகமான அமரதீபம், மனித சுபாவம், யோக வாழ்க்கை விளக்கம், 100 பேர்கள், யோகசக்தி வாயில் படிக்கிற மொழிகள், வாழ்வின் அடிச்சுவிடுகள், அப்புறம் அசோகன் சார் எழுதியுள்ள கட்டுரை மலர்ந்த ஜீவைக்கு வந்திருக்கிறது, நன்றி அறிதல், டிஎன்பியின் புதுமைகள், இந்த கட்டுரையிலிருந்து இந்த தலைப்புக்கு ஒத்த கருத்துக்களையும் இணைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கு வந்துள்ளேன். அதாவது அன்னைமயமான வாழ்க்கையில பழமையும் புதுமையும் அப்படிங்கிற தலைப்பு. இந்தியாவது ஒரு பழம்பெரும் கலாச்சாரத்தை கொண்ட நாடுன்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இது வந்து மேலை நாட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் வந்து மேலை நாட்டவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இந்தியாவில தான் பழையதும் புதியதும் கலந்து போயிருப்பதை நம்ம காணலாம். ஆனா இந்த இரண்டையும் எந்த ப்ரொபோர்ஷன்ல ஏற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுகிறது. அன்னியமாளருக்கு தெரியும், நீங்க வந்து சமையல் செய்யுங்க, உணவு தயாரிக்கும் போது அதில் சேர்க்கக்கூடிய பதார்த்தங்கள் வந்து ஒரு சரியான ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். சாம்பார் வைக்கும் போது புளியோ மிளகா பொடியோ இல்ல உப்பு அதிகமாக குறைவா இருந்தால் உணவு வந்து சுவைக்காது. அதே மாதிரி பழமையும் புதுமையும் சரியான ப்ரொபோர்ஷன்ல சேர்த்தாதான் நம்ம வந்து முழு பலனையும் அடைய முடியும். அப்பா என்ன சொல்றாருன்னா, சில பேர் வந்து பழமையே பொன், கோல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு புதியதை விளக்க வரும் உண்டு. ஆனா இன்னும் சில பேர் வந்து புதியதை வந்தவுடன் பழமையை அடியோடு வெறுத்தும் ஒதுக்கிறார்கள். இந்த இரண்டாவதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய தகப்பனார்ங்கிறார். ஆனா பழமையுடைய சாரமும் நவீன வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களும் இணையும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை முடிவு பெறுகிறது. அதாவது புதுமை வந்தவுடன் அதுல மோகம் கொண்டு சில பேர் வந்து பழையதை விட்டு விடுவார்கள். இன்னும் சில பேர் பழையதை வந்து முற்றிலும் விடாமல் பழமையை வந்து வித்துண்டு, அதாவது அதனுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு புதுமையை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, மற்ற சமயங்கள்ல அதை மறந்து விடுவார்கள். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த பழமையும் வேண்டும் புதுமையும் வேண்டும், ரெண்டும் இணைய வேண்டும்ங்கிறார். இப்படி வந்து முத முதல்ல என்ன பண்ணாங்க மனிதர்கள்னாக்க, உடையில ஏத்துண்டாங்க, அதாவது ஷர்ட்டு கோட்டு போட்டுக்குவாங்க. ஆனா வேஷ்டியை விட முடியல, பஞ்சகச்சை விட முடியல, வேஷ்டியை கட்டிட்டு பஞ்சகச்சை கட்டிட்டு ஷர்ட்டையும் கோட்டையும் போட்டுக்குவாங்க. தொப்பியும் ஏத்துக்க முடியல, தளத்தாக வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி போட்டோக்களை வந்து நீங்க 1930-40 எடுத்த போட்டோக்களை பார்த்தா இதை பார்க்கலாம். அதாவது இவர்கள் வந்து தோற்றத்தை ஒரு அம்சத்தை இணைப்பார்கள், ஆனா பலன் தரணும்னாக்க இரண்டினுடைய சாரமும் இணைய வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் வந்து பழமையுடைய சாரமும் இன்றைய சௌகரியங்களும் இணைந்தால்தான் பலன் தருங்கிறார். நம்ம வாழற வாழ்க்கை வந்து அன்னைமயமான வாழ்வு. அன்னைமயமான வாழ்வுனா அன்புமயமான வாழ்வு, அது இங்க அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து அற்புதங்கள் நிறைந்த வாழ்வு. அதாவது அன்னையர் நண்பர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த அன்னைமயமான வாழ்வை அதிசயம் வந்து தன்னுடைய ஆச்சரியத்தை இழந்த வாழ்வு அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய வாழ்வு வந்து எப்பொழுது அன்னைமயமான வாழ்வாக மாற முடியும்? அதாவது மற்றவர்கள் மனிதனை மகோன்னத பெருவையாக போற்றும் மனநிலையை காணும் பொழுது மனித வாழ்வு அன்னைமயமான வாழ்வாக மாறுகிறது. பொதுவா நம்ம எப்படி தியானம் பண்றோம்? கையில உட்கார்ந்து தியானம் பண்றோம். ஆனா நம்ம வந்து சில சமயம் நாற்காலில் உட்கார்ந்து தியானம் பண்ண முடிந்தால் தியானம் வந்து லயிக்கும் பொழுது நம்ம கரையில வந்து உட்கார்ந்துக்கிறோம். அதாவது நம்ம அறியாம வந்து கரையில வந்து உட்காடுறோம். ஓம் நமோ பகவதே அப்படின்னாக்க மனமும் ஜீவனும் ஆத்மாவும் நிறைய பெறுகின்றன. அதாவது நமக்கெல்லாம் மந்திரம் சொல்லிய பழக்கம், ஆனா இங்க வந்து மந்திரம் தான் மாறுறது. சரி, எப்படின்னா அன்னி அன்புகளுக்கெல்லாம் நம்ம தியானம் எப்படி பண்ணணும், நாற்காலில் உட்காந்து பண்றதா, கரையில உட்காந்து பண்றதா, மந்திரம் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழலாம். அப்பா வந்து அருள்முருகன் அப்படிங்கிற புத்தகத்துல அன்புகள் வழிபாடு அப்படிங்கிற கட்டுரையில வாழ்க்கை சிறப்பாக இருக்க நம்ம கையாளக்கூடிய வழிமுறைகள் 31 எழுதியிருக்கார். அதாவது அப்பா வந்து அருள்முருகன் அந்த புத்தகத்துல அன்பர்கள் வழிபாடு அப்படின்னு கட்டுரையில வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நம்ம கையாளக்கூடிய வழிமுறைகள்னு 31 வழிமுறையில இருக்கார். அது வந்து காலை மாலை தானம், நாம ஜபம், மந்திர ஜபம் இதெல்லாம் இருக்கார். அதாவது நம்ம நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணும் பொழுது ஏன் வந்து திரல உட்காரோம்னா அதுக்கு காரணம் நம்முடைய பழக்கம். அப்பா என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்துல எந்த முறையில எந்த போஸ்டர்ல உட்கார்ந்தா தியானத்திற்கு அதிக பொருத்தமாக இருக்கிறதோ அந்த போஸ்டர்ல அந்த இடத்துல உட்காந்து தியானம் செய்யணும் அப்படிங்கிறார். எல்லா முறைகளுக்கும் வந்து பெரும்பாலும் ஒரு பொதுவான ஒரு நிலை உண்டு. அதாவது முறைகளுக்குன்னா ஒரு ஜீவன் இருக்கு அப்படிங்கிற, இந்த முறையே நம்ம ஏற்படுறது தான். இது எல்லா முறைக்கும் ஜீவன் உண்டு. தியானம் என்பதற்கும் அந்த ஜீவன் வந்து பூரணமாக உண்டு. நம்ம தியானத்தை மேற்கொண்டு முழு பலனையும் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய தியானம் ஜீவனோட இருக்கணும். அந்த ஜீவனை நம்ம பார்க்கணும். இப்போ மேரியை எடுத்துக்கிறோம், ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நாய்க்குட்டிக்கு உயிர் இருக்கு. அதாவது நாய்க்குட்டி நம்ம ஒரு உயிருள்ள ஜீவனாக நினைக்கிறோம். அதே போல தியானத்தையும் உயிருள்ளதாக அறிந்து அறிவிலும் உணர்விலும் அத்துடன் ஒரு ஜீவனுள்ள தொடர்பை நம்ம ஏற்படுத்திக் கொண்டால் அது நாலாவட்டத்தில் வளர்வதை பார்க்கலாம். இந்த அளவில் தியானத்தை நம்ம வந்து மேற்கொண்டால் நாம் இருக்கக்கூடிய நிலையில தியானம் வந்து அன்னையினுடைய அருளை எவ்வளவு அதிகமாக பெற்றுத்தர முடியுமோ அந்த அளவுக்கு கர்ணனுடையதாக இருக்கும். எனவே நமக்கு எது சௌரியமோ தரையில் உட்காந்து சௌரியம்னா தரையில் உட்காந்து பண்ணலாம், நாற்காலில் உட்காந்து பண்ணலாம், ஆற்காலத்தில் பண்ணலாம், இப்படிதான் உட்காந்து பண்ணணுங்கிறது கிடையாது. அதனால் நம்ம பழக்கத்தை பொறுத்திருக்கிறார். சரி, மந்திரம் சொல்லலாமா வேண்டாமா? நம்ம பழக்கம் சொல்றோமே அப்படின்னாக்க மந்திரங்களாம் சக்தி வாய்ந்தவை, அவற்றை ஜபிப்பதால் அந்த சக்தி நமக்குள் எழுகிறதுங்கிறார். மந்திர ஜபத்தால வந்து தியானம் பலிக்கும். சில தியான மையங்களை பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே அப்படிங்கிற கேசத்தையே போடுவாங்க. அப்போது நம்முடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் வலிமை கூடுங்கிறப்பா. மந்திர ஜபத்தை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது ஏற்ற முறை. நம்ம எல்லோருக்கும் பொதுவா மந்திரங்கள் சொல்லிய பழக்கம் அப்படிங்கிறதுனாலதான் பகவானும் ஸ்ரீ அரவிந்தரும் மந்திரத்தை சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, மந்திரம் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா அவர் சொல்றதை விட மந்திரத்தை ஜீவன் உள்ளதாக சொல்ல வேண்டும், ஜீவன் இல்லாமல் சொல்லக்கூடாது. அதாவது மந்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். மந்திரம் சொல்றதுக்கு ஒரு எளிமையான முறை, அந்த எளிமையான முறையை நம்ம எளிமையாக பின்பற்றினால் பெரும் பலன் கிடைக்காதுங்கிறப்பா. எந்த முறையானாலும் அதற்குரிய கரு உருப்பெறும் வண்ணம் அதை கடைபிடித்தால் அதனால் அதிகபட்ச பலனை நம்ம பெற முடியுங்கிறான். அதாவது சில சமயம் வந்து தியானத்தில் உட்காருவோம், வாய் வந்து மந்திரம் சொல்லும், மனம் வேற எங்கேயோ இருக்கும். அப்படி தியானம் பண்ணிய மந்திரம் சொன்னாக்க அதுக்கு குறைந்தபட்ச பலன் கூட கிடைக்காது அப்படிங்கிறப்பா. ஏன்னா நம்ம நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையிலேயே நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள்லாம் சோத்திரம் சொல்லு ஸ்லோகம் சொல்லு அப்படிம்பாங்க. நம்மளும் அவங்க சொல்றாங்களே என்ன சோத்திரம் ஸ்லோகம்லாம் சொல்லுவோம். பல சமயம் வந்து பல பேருக்கு அதனுடைய அர்த்தங்களும் ஒன்றும் தெரியாது. இப்போ கட்டாயத்தினால நம்ம சொல்றோம். அப்ப என்ன ஆகும், நாலாவது வட்டத்தில் வந்து நமக்கு வந்து அதுல வெறுப்பு ஏற்பட்டுரும். இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாக்க அதுக்கு பலன் கிடைக்காதுங்கிறார். நம்ம வந்து எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஜீவனோடு சொல்ல வேண்டும். மேலும் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய முழு சக்தியும் வந்து அதுல வெளிப்பட வேண்டும். ஜீவன் இல்லாம சொல்லா அதுக்கு பலன் இருக்காது. அப்போ அந்த தியானத்தின் போது நம்ம ஜீவனும் நாமும் ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்போ. சரி, மந்திரம் சொல்றது பழைய பழங்கிறமே, ஏன் பழக்கத்தை விட முடியாதா, ஏன் விட முடியல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. அப்ப வந்து 100 பேர்கள் அப்படி புத்தகத்துல சாதாரண மனிதன் வந்து ஒரு அறிவுள்ள விலங்கு, அதாவது திங்கிங் அனிமல் அப்படின்னு எழுத்தாளர்லாம் வர்ணிக்கிறாங்களாம். தவத்தை மேற்கொள்ள மனிதனையும் ஒரு சாதாரண மனிதனையும் கம்பேர் பண்ணா தவத்தை மேற்கொள்ளும் வந்து ஒரு மலை அப்படின்னா சாதாரண மனிதன் ஒரு கூழாங்கல். அதனால மனிதன் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளவு சின்ன நிலையில இருக்கான். ஆசனம், பிராணாயாமம், மந்திரம், ஜபம், யானம், தபம் இதெல்லாம் உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாதாரண மனிதனால் வந்து நினைக்கக்கூட அது முடியாது. அதனுடைய திறன் வந்து பெரியது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பிட்டாக்கணின்னு சொல்லலாம். ஆனா அது போன்ற ஒரு சிறு பலனையும் பெறணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் விரதம், பூஜை, சோஸ்திரம், நோன்பு, பக்தி பாடல்கள், கோயில், திருவிழா, தாவகாலம், சுபாசிவ முகூர்த்தங்கள், பஞ்சாங்கம், நியமனிஷ்டைகள், ஆச்சாரம் இதெல்லாம் இருந்தாங்க. அதனால வந்து பலன் கிடைத்ததுங்கிறது உண்மைதான். அது வந்து சாதாரண மனிதனுக்கு. இப்ப நம்ம வந்து அன்னை பக்தர்கள். இப்ப அதாவது அன்னை வந்து இந்த உலக 1000 மடங்கு உயர்த்த வந்திருக்காங்க. அவரை ஏற்றுக்கொண்டவள் 1000 மடங்கு உயரவில்லை என்றாலும் 1000 விதத்துல பலனை அடைஞ்சிருப்பாங்க. அதாவது அந்த அன்னையுடைய சக்தி செயல்படுவதை வாழ்க்கையில பெற்றிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து நடந்து போறது என்ன பண்ணாங்க, நடந்து போனாங்க. அப்புறம் குதிரை சவாரி, சாமான்லாம் எத்தனைனா வண்டி. அப்புறம் நடந்து போன ஆட்களுக்கு காரு, ட்ரெயின், ஏரோப்ளேன். வண்டியில போனதுக்கு சாமான பேரா லாரி, ட்ரக், குட்ஸ் ட்ரெயின் வந்துருச்சுப்போம். அதே மாதிரி ஓலைச்சவளி எழுதி செய்தி அனுப்புவாங்க. இப்ப தபால், தந்தி, கொரியர், இமெயில் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய மாற்றம். அதாவது அன்னையுடைய சக்தி வந்து இதை கொண்டது, அதை விட ஒரு உயர்ந்த மாற்றம். மாற்றம் வந்து ஒரு உயர்ந்த நிலை. இந்த மாற்றம் ஏற்பட்ட பின் விரதம், ஜாதகம், சுபவேளைக்கு அர்த்தமே இல்லை. இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் டெல்லிக்கு வண்டியில போறோம். அதாவது இப்ப வந்து நான் சொல்றேன் சனி ஞாயிற்றுக்கிழமை நாலுல இருந்து ஆறு மட்டும் ராகுகாலங்கிறோம். இந்தியாவில் நாலுல இருந்து ஆறு மட்டும் ராகுகாலம். ஆனா இதே டயத்தை அமெரிக்கா அடுத்த நைட்டு. அப்ப அவனுக்கு அது கெட்ட காலமா? அது இந்த நேரங்கிறதே மாறுது, ஊருக்கு ஊர் கண்ட்ரி கண்ட்ரி மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய மனநிலை தான் அது எடுத்து காட்டுறது. ஆனா சில பேர் சொல்லுவான் பழைய பழக்கங்களை நம்மளால விட முடியல சார் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஏழைக்கு வந்து வசதி வருது. அவன் ஏழை விடாம ஏழை வந்து அந்த ஏழ்மையை விடாம இருப்பானா? ஒரு ரூபா டிக்கெட் வாங்குறான், ரேஃபல் டிக்கெட் ஒரு கூட வருது. இல்ல இல்ல எனக்கு நான் வந்து ஏழ்மையை விட முடியும்னு சொல்ல முடியுமா? ஏழ்மையை விட்டுறான். இல்ல ஒரு கேஸ் எடுப்பு வருது. இல்ல இல்ல நான் விறகெடுப்பு தான் பண்ணுவேன், கறி எடுப்பு தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? கிடையாது. அதே மேல ரேடியோ, பஸ், டிவி, போனு, புது வீடு இதெல்லாம் வரும்போது என்ன பண்றோம் நம்ம மனிதர்கள்லாம் அதை வந்து ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். அது பழைய பழக்கத்தை விட முடியவில்லை அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. அத்துடன் இந்த புதிய வசதிகள்லாம் வந்த அப்புறம் இரண்டு நாளைக்கு அந்த புதிய வசதி நமக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏசியில வந்து ரெண்டு மாசம் தான் பழகி இருப்பார், ஒரு ரெண்டு நாளைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு கரண்ட் வரலனா அப்படி துடிச்சு போயிடுவார். நம்ம சொல்லுவோம் ஏன்பா என்ன பிறந்த வந்ததுலயே இருந்தா ஏசியில பிறந்தேன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அது வந்து அந்த பழக்க தோஷம் காரணம். நாம் வந்து பழைய பழக்கங்களை விட முடியவில்லை அப்படின்னு சொல்றது முடியவில்லை என்று போலில்லை, அவற்றை வந்து விட பிடிக்கவில்லை, புதியதனுடைய வளர்ச்சி நமக்கு புரியவில்லைங்கிறார். அப்பா என்ன சொல்றாருன்னா விட முடியவில்லை எனில் புதியது புரியவில்லை என பொருள் அப்படிங்கிறார். அதே மாதிரி நூறு பேரில் அப்பா என்ன இருக்கான்னா பழக்கம் வந்து ருசிக்கும் அப்படின்னு உண்மைதான். உயர்ந்தவை என்பதால் மட்டும் நாம வந்து நாடுவதை விட பழகியவை அப்படிங்கிறனால அதை நம்ம நாடுறோம். ஆனா இது சட்டம் இல்லை. ஆனா சில சமயங்கள்ல நமக்கு வியப்பட்டக்கூடிய சில நிகழ்ச்சிகள்லாம் இதை வந்து காண்பிக்கின்றன. அதாவது கோகோ கோலாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய கம்பெனி. இந்த சோடா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்தது, வியாபாரம் செய்தாங்க. இவருடைய பானம் வந்து ரொம்ப ருசிமிக்கதா இருக்கு. அவங்க வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்து ஐதராபாத்துக்கு போய் ஆசியா போய் ஜப்பான் போன நாடுகள்லாம் போய் வியாபாரம் பண்ணாங்க. இவருடைய பட்ஜெட் எப்படின்னா இந்திய பட்ஜெட்டை விட பெரியதான், அவ்வளவு பெரிய கம்பெனி. இவருடைய பானத்தினுடைய ருசியை வந்து இவர்கள் வந்து ரகசியமாக வைத்திருந்ததுனால இவரை வந்து யாரும் வெல்ல முடியவில்லை. இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 40-50 வருடம் ஆச்சு. சரி 40-50 வருடமா ஒரே மாதிரியே நம்மள கொக்கோகோலாவை தயாரிக்கிறோமே, ஒரு புதிய பானம் தயாரிப்போம் அப்படின்னு ஒரு ருசிமிக்க ஒரு புதிய பானத்தை அவர்கள் வந்து தயாரித்தார்கள். அந்த புதிய பானத்தை தயாரித்து மார்க்கெட்ல விட்டா புதிய பானத்துக்கு வரவேற்பு இருந்தது. ஆனா இருந்தாலும் இந்த மனிதர்கள் வந்து இந்த பழைய கோகோ கோலாவையே தான் போய் வாங்குறாங்க, புதிய பானத்தை நாட மாட்டேங்கிறாங்க. சரி அவங்க என்ன பண்ண கோகோ கம்பெனிக்காரன் வந்து சரி புதிய பானத்தை விட்டுட்டு பழைய பானத்தை வாபஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பெரிய போராட்டம் எதிர்ப்பே நடந்துதான். அப்போ அந்த கம்பெனிக்கு வேற வழியே இல்லை, புதிய பானம் ருசியா இருக்கு எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா ஜாஸ்திக்கு பழைய பானத்தையும் ஆடுறாங்க. சரி அவங்க பழைய பானத்தை மார்க்கெட்ல விட்டுட்டு புதிய பானத்தை வாபஸ் வந்துட்டாங்களாம். அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா மனமும் ருசியும் வந்து பழகியதே நாடுகிறது, அதுதான் உண்மை. பழக்க வந்து ருசியானது ஆனா அதை மாற்றுவது எளிதன்றது. அதே சமயத்துல ஒரு 7 வயசு பையன் வந்து ஒரு குளத்தை போய் குளிக்க போறான். இப்ப குளிக்க போகும்போது அவனுடைய உடம்புல ஏதோ ஒண்ணு உள்ள போற மாதிரி இருக்கு, அது வந்து ஒரு கருப்பு தேவதை. அதோட மூட்டல் வாழறான். அதன் பிடியில் இருந்தவன் வந்து அது போக்க வேணும் அப்படின்னு நினைக்கல, ஏன்னா அது அவனுக்கு பழகி போச்சு. அவன் வந்து அன்னை வந்து பார்க்க வர்றான். அப்போ அந்த கருப்பு தேவதை வந்து அவனை விட்டு பிரிந்தது. அவனுடைய வாழ் வந்து அகன்று பறந்து மலர்ந்தது. ஆனா அந்த கருப்பு தேவதையுடன் அவன் வந்து நெடுநாள் வாழ்ந்ததால அது இல்லாம அவனுக்கு வாழ்வு ருசிக்கவில்லை. அப்ப அந்த கருப்பு தேவதை கூப்பிடுறான், அவனுடைய வாழ்வு வந்து தெரிந்ததுங்கிறப்பா. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு ஆபீசர் வெறி பிடித்து போல் இருக்கார், நைட்டு தூங்கவே முடியல அவரால். அவ போய் அன்னைய பாக்குறார். அன்னைய பார்த்த மாத்திரத்துல அவருடைய தலையில இருந்த வெறி வந்து ஓடி போயிருந்தான். ஆனா சில மாதங்கள் கழித்து அதை வந்து திரும்பி அவர் பெற்றாருங்கிறார். அதாவது அவர் பெற்றாருன்னா திருப்பி அதை கூப்பிட்டுட்டார். இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இந்த கருப்பு தேவதையும் இந்த வெறியை வந்து நமக்கு பழகி விட்டதால் அதை விட முடியவில்லை. அப்பா பழக்கம் வந்து எவ்வளவு வலுவானது அப்படிங்கிறது அப்பா எழுதார். சரி இந்த மந்திரங்கள் பார்க்கறோம், நமக்கு அந்த பழக்கத்தை விட முடியல. அப்ப என்ன ஆகுதுனா அந்த மந்திரங்களுடைய மாற்றம் இருக்கு, அவ்வளவுதான். பழக்கம் இருக்கு, மந்திரத்தை விட முடியல. அது பகவான் வந்து நிறைய மந்திரங்கள் எழுதியிருக்கார். அன்னை வந்து 1000 மந்திரங்களை பயன்படுத்தினார். ஆனா அவர் தான் எழுதிய எல்லா மந்திரங்களையும் விட மகர் ஸ்ரீ அரவிந்தர் அப்படிங்கிற திருநாமம் தான் அதிக சக்தியுள்ள மந்திரங்கள் அப்படிங்கிறார். நமக்கு வந்து தியானம் வந்து லயிச்சிட்டுனாக்க இந்த மந்திரங்கள்லாம் மறந்து போகும். அப்போ அந்த தியானம் லயித்த நேரம் நம்ம வந்து எந்த மந்திரத்தை சொன்னாலும் லயம் கலைந்து தியானமாகும். இது நம்ம அனுபவம். சரி, தியானம் லயிக்கிறதுனா என்ன? அதாவது தியானம் லயிக்கனாக்க லயிக்கிறதுன்னா மனதில் வந்து எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியா இருக்கும், ஒரு மௌனம், சைலன்ஸ் குடிக்கொள்ளும். அதுதான் தியானம் லயிக்கிறதுங்கிறது. சில சமயம் நம்ம வந்து பெரிய மகன்களை பார்க்க போவோம். அந்த மகன்களை பார்க்க போகும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி இருக்கணும், சந்தேகம் இருக்குன்னு போவோம். அந்த மகன்களை பார்த்த உடனே அப்படியே நம்ம பேச்சு முட்டு இல்லாம மௌனமாயிடும். அப்ப அதுதான் லயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, தியானம் வந்து முழுமைப்பட்டு அதுல வந்து அன்னை பூர்ணம் பெற்றதற்கு என்ன அறிகுறினா, தியானம் வந்து தானே நம்மை நாடி வரும். தானே அமையும் தானம் தான் சிறந்தது, நம்முடைய முறை முழுமையானது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அறிகுறி. சரி, இந்த மந்திர ஜபம் வந்து முழுமைப்பட்ட நிலையில அதனுடைய பலன் சித்திக்கும் போது மனம் வந்து மௌனமாகும். இந்த வாயால் சொல்லக்கூடிய ஒலி வந்து மௌனத்திலிருந்து எழும். நாம் வந்து மந்திரம் சொல்லக்கூடிய முறை சரியானதாக இருந்தால் அது முழுமை பெற்ற காலத்து அந்த சொல் வந்து ஒலியை வந்து இழந்துடும். அதனால தான் வந்து தியானம் வந்து லயிக்கும் போது நம்ம மந்த சொல்லியிருந்தா அந்த மந்திரத்தை மறந்துடுறோம். ஆனா திரும்பி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாக்க அந்த லயம் வந்து தியானமாக மாறுது. ஏன்னாக்க நம்ம ஒரு முறையை கடைபிடிச்சு தியானத்தை ஆரம்பிச்சு லயிச்சிட்டோம், திருப்பி அந்த முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா நம்ம செய்யும்போது மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா லயம் கலைந்து திருப்பி தியானத்துக்கு வந்துடும். அதனாலதான் வந்து நம்ம மந்திரம் சொல்லும் போது தியானம் நிறைவு பெற்று லயம் லயித்துடுறோம். திருப்பி லயமான போனா நம்ம வந்து மந்திரத்தை வலுக்கட்டாயமா சொல்ல போகும்போது திருப்பி நம்ம தியானத்துக்கு வந்துடுறோம். மந்திரங்கிறது பழைய வாழ்வின் மனம், தானமும் புது வாழ்வின் புதுமைங்கிறார். அதாவது எதை அறிந்தாலும் எவ்வளவு அனுபவம் வந்தாலும் மீண்டும் வந்து மனம் பழையதையே விரும்பி ஆர்வமாக நாடுறதை நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம மனம் ஏன் பழமையே நாடுறது, பழைய பழக்கங்களை விடாவிட்டால் என்ன? அதுலயும் அப்பா வந்து மனித சுபாவம் அப்படி புத்தகத்துல காலம் கடந்த பின் பழைய பழக்கங்களில் உள்ள உணர்ச்சி நல்லதாக இருந்தாலும் காரியத்தை கெடுக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி பழக்கத்திற்காகவே பலன் இல்லாமல் செய்யும் காரியங்களை கண்டு நம்ம விளக்க வேண்டும்ங்கிறார். அதாவது நம்ம வந்து பக்தியோடு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து வந்து நமக்கு இப்போதெல்லாம் பக்தி இல்லைன்னு நல்லா தெரியுது, அது அறிகிறோம். ஆனா அதன் பின்னும் வெறும் வழக்கமான பூஜை செய்யணாக்க அந்த பூஜைக்கு பலன் இருக்காது. அது மட்டும் இல்லாம தவறான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து ஆபீஸ் போறார், ஒர்க் பண்றார், ரிட்டையர் ஆயிட்டார், ரிட்டையர் ஆனப்பறம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, திருப்பி ஆபீஸ் போக கூடாது, ஒரு தடவை போனா அடுத்த தடவை போலாம், ரிட்டையர் ஆனப்பறமும் டெய்லி நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குமா? அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே போல நமக்கு வந்து அந்த பக்தி போயிடுதுன்னு தெரிஞ்ச பின்னும் நம்ம வலுக்கட்டாயமா அந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு செஞ்சா அந்த பூஜைக்கு பலன் இருக்காது, தவறான பலன் தான் கிடைக்கும். அதாவது ஒரு வெறுப்பு ஏற்படும். அதையும் வந்து எதையுமே நம்ம நம்ப முடியாம போயிடுவோம், அந்த மனநிலை வந்து சரிந்து போயிடுங்க. இந்த உலகளை பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய சடங்குகள்லாம் பெரும்பாலும் அத்தகையது. என்ன சொல்றாங்க, உபநயனம், பிரம்ம வயசோகம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் யாரு பண்ணணும்? ஆன்மீக திறனுள்ளவர்கள் பிரம்ம வயசமும் உபநயனம் பண்ணா அதுக்கு பலன் கிடைக்கும். அந்த நான் வந்து உன்னோட தந்தை, என் மகன், எனக்கு ஆன்மீக திறன் இல்லாட்டா கூட நான் பண்ணுவேன், பிரம்ம வயசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆன்மீக திறனில்லாத பெற்றோர்கள் அதை கடைபிடிச்சாங்கன்னா அந்த பையன் வந்து நிறைய பொய் சொல்லுவான், அது பலனை தான். அதாவது ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் போக மாட்டேங்கிறான், ஆனா பிஏ படத்தை போட்டு நான் தொழில் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப என்ன ஆகும்? ஜெயிலுக்கு போகணும். சரி, உடனே ஜெயிலுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு வீடு கட்டுவான், ஒரு கட்டடம் கட்டுவான், கட்டி திவால் ஆகும். இப்ப நம்ம பக்கத்துல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இதுலாமையா பண்றாங்கதான் கொஞ்சம் கழிச்சு ஜெயிலுக்கு போறாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கும். அதாவது சில சமயம் வந்து ஒரு கத்திரி சேர்க்க பண்ணலாமோ, அதாவது கத்திரி சேர்க்க அப்படின்னு சொல்லி கத்திரியே இல்லாம நம்ம வந்து செயல்பட்டால் நம்ம வாழ்விலேயே கத்திச்சு பேடுதான் இருப்பான். ஆனா அதெல்லாம் எப்படிப்பட்ட பாதகத்தை விளைவிக்கின்றன அப்படின்னு நமக்கு அறிவதில்லை. இவற்றையெல்லாம் அறைய ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நிறைய பேர் பண்றோம், அன்னைகிட்ட வந்துட்டோம், சில படம் சால்வ் ஆச்சு, சில படம் சால்வ் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்பா என்னன்னா, அன்னையின் வந்தபின் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே நாம் வந்து பழைய பழக்கங்களை நாடியதால் தான் அப்படின்னு நம்ம அறியணும், அதுதான் காரணம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அப்பா வந்து பழமை தவறில்லை அப்படிங்கிறார். என்ன சார் இப்பதான் வந்து பழைய மனப்பான்மையை விடணும்னு சொல்றீங்க, அப்புறம் பழமை தவறில்லைங்கிறீங்களே அப்படின்னா, அது பழமை தவறில்லை, பழமையின் சாரம் பைரமானதுங்கிறார். அதாவது பழைய பழக்கத்தினுடைய தோற்றத்தை விட்டுவிட்டு அதனுடைய சாரத்தை நம்ம வச்சுக்கணுங்கிறார். சாரம்னா என்ன, தோற்றம்னா நான் ஒன்றும் புரியலையே. அதாவது பழைய காலத்தில் எஜுகேஷன் என்ன பண்ணாங்க, குருகுல வாசம், பையனை குருகுலத்துக்கு அனுப்புவாங்க, படிக்க வைப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நம்ம இந்த குருகுலவாசம் ஸ்கூல் அப்படிங்கிறது ரெண்டும் என்ன, தோற்றங்கள். இப்போ குருகுலவாசத்துக்கு போறவனுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஒழுங்குமுறை, ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்கு. அதே ஒழுங்குமுறையும் கட்டுப்பாடும் இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்குது. கரெக்ட் டயத்துக்கு போகணும், கரெக்ட் இடத்துக்கு வரணும், பாடம் படிக்கணும் இருக்கு. அதாவது தோற்றங்கிறது குருகுலவாசம் ஆர் பள்ளிக்கூடம், சாரங்கிறது இந்த டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, அதான் சாரம். அன்னைக்கும் அந்த சாரத்தை வந்து இன்னைக்கு நம்ம பள்ளியில கடைபிடிக்கணும். ஏன்னா வித்தவுட் டிசிப்ளின் நோ அக்கம்பிஷன். அப்ப நம்ம முன்னுக்கு வரணும்னா டிசிப்ளின் வேணும், அதைத்தான் சாரங்கிற. அதே போல பழமையினுடைய அன்றைய உருவம் இன்று உதவாது, தவறு இன்று எல்லா நேரமும் சொல்ல முடியாதுங்கிறார். அதாவது அன்னைக்கு வந்து நம்ம பையனை வந்து ஸ்கூல் கம்பெனி அனுப்பாம குருக்கள் சமத்தம், இன்னைக்கும் எங்க குருக்கள் வாசல் இருக்குன்னா அனுப்பலாம், அது தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது இன்னைக்கு உதவுமா, அது உதவாது. அதை அனுப்பவுமா, குருகுல வாசத்துக்கு அனுப்ப மாட்டோம், பள்ளிக்கூடம் தான் அனுப்புறோம். அதனாலதான் வந்து பழமையின் உருவம் என்று உதவாது, தவறு என்று எல்லாரும் சொல்ல முடியாதுங்கிறார். அதாவது குடும்பங்கிறது பழமை, இன்று வந்து புதுமை. குடுமைங்கிறது பழமை, திராப்புங்கிறது புதுமை. இன்னைக்கு வந்து குடி வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க, அது தவறு இல்லை. ஆனா யாராவது நாடுறோமா, அதை குடிமையை வச்சுக்க மாட்டோம் நம்ம. அதாவது குருவிய வந்து தவறில்லாத பழமை அப்படிங்கிற, அதாவது ஆறாவது குடுமிய வந்து ஃபாலோ பண்ணலாம்னா யாரும் அது நாடுவதில்லை. அதே போல ஓலைச்சுவடி, அந்த காலத்தை ஓலைச்சுவடியில் நம்ம எழுதினோம், இன்னைக்கு அதை உபயோகப்படுத்த முடியாது. யாராவது வந்து நோட் புக்கில் எழுதாத ஓலைச்சுவடி எழுது அப்படின்னு சொன்னாக்க தவறில்லை. ஆனா நம்ம அதை வந்து அப்படி வந்து நம்ம ஓல்டு தான் கோல்டு, பழமையே பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னாக்க நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான். இப்போ டைஃபாய்டு வருது, அந்த காலத்தில் வந்து வைத்தியத்தை போவோம், கஷாயம் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். இன்னைக்கு டைஃபாய்டுக்கே பென்சிலின் இருக்கு, லேட்டஸ்ட் மெடிசன்லாம் வந்திருக்குது. நம்ம அதெல்லாம் விட்டுப்பட்டு ஓல்டிஸ் கோல்டு நான் வைத்தியத்தை போறேன், கஷாயம் சாப்பிட்றேன் அப்படின்னாக்க பண்ணலாம். ஆனால் என்ன, உயிர் தான் போகும். அதாவது அப்பா என்ன சொல்ற அப்படின்னாக்க, பழைய பழக்கத்தினுடைய தோற்றத்தை விட்டு சாரத்தை ஏற்பதோடு அத்துடன் புதுமையையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறார். அது எப்படி சார் பழசோட புதுமையை சேர்க்கிறது? அதாவது கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து கோயிலில் வந்து மின் விளக்கே கிடையாது, கெரோசின்ல இல்லை ஆயில் தான் இருப்பான். இப்போ என்ன பண்ணுறாங்க, மின் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாளில் படிப்பு வந்து குருகுலவாசம், இன்னைக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சமூகம் ஏற்றுக்கிறது. அதனால குருவாசம் கல்விக்கு ஒத்து வராதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா குரு வந்து என்றைக்கும் தேவை. குருகுல வாசத்துக்கு யாரு என்ன சாரம், முக்கியம் குரு தான் முக்கியம். இப்போ இன்றைய பள்ளிகளோட அந்த சாரத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னா, இந்த காலத்து பள்ளி ஆசிரியர்கள் பழைய காலத்து குருகுலத்தினுடைய குருவை போல் நடந்து கொண்டால் இரண்டு சாரமும் என்றும் அப்படிங்கிறப்ப. அதே போல அன்னைக்கு வந்து பெண்கள் அடிமை, அதுவும் திருமணமான பெண் முழு அடிமை. இன்னைக்கு வந்து பெண்கள் அடிமை இல்லை, பல கமெண்ட்ல பார்த்தோம்னா சிஓவே லேடிஸ் தான் இருக்காங்க இப்போ. அதனால அதே மாதிரி திருமணம் எடுத்தோம்னா அது என்னென்றும் நிலையாக உள்ள வரும் அமைப்பு. இன்னைக்கு வந்து மேலை நாடுகள்ல வந்து திருமணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த வந்து எப்படி பழமையோட புதுமை அணைக்கிறது அப்படின்னா, பெண்கள் சுதந்திரமாக திருமணத்தை வந்து பூர்த்தி செய்தால் இந்த இரண்டு காலங்களுடைய சாரமும் இணையங்கிறப்பான். அதே போல பழமையில உயர்ந்தவை உன்னதமானவையும் உண்டு. அவை வந்து எக்காலத்திற்கும் உரியவை. அதாவது பழைய காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலி, பெற்றோர்கள் முதியோர்கள்லாம் இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளின் இருக்கும், அவங்களை மதிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இதெல்லாம் உயர்ந்தது உன்னதமானது எக்காலத்திற்கும் சிறந்தது அப்படிங்கிறார். அப்புறம் வந்து தவறில்லாத பழைய பழக்கங்கள் உண்டு, ஆனா அவங்க வந்து இன்றைக்கு பயன்படாதுங்கிறார். அதாவது இப்ப சொன்னோம், குடிமை வச்சுக்கிறது, ஓலைச்சி உள்ள எழுதுறது, கஷாயத்தை சாப்பிடுறது, டிஃபனுக்கு குருகுல வாசம், இதெல்லாம் வந்து தவறில்ல, ஆனா அது இன்னைக்கு நமக்கு பயன்படாது. தவறு இல்லாவிட்டாலும் பழமை வந்து கேலிக்குரியதுங்கிற இருப்பான். அதாவது பழைய காலத்து விட்ட பாத்தீங்கன்னா பெரிய தாழ்வாரம், உள்ளப்புறம், அப்புறம் ஜன்னலாம் ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டுக்குள்ளேயே கிணறு வச்சுக்குவாங்க, சில வீட்டுக்கு எண்டாந்து கிணறு வைப்பாங்க. இது மாதிரி வந்து வீட்டை கட்டினா தவறு கிடையாது, ஆனா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மள கேலி பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து தவறு இல்லாவிட்டாலும் பழமை வந்து கேலிக்குரியது. அதே சமயம் கேலிக்குரியது இல்லை என்றாலும் நம்ம வந்து கைவிட்டு விட்டோம். பழமையினுடைய சாரம் மலர, பழமையின் சாரம் புதுமையும் மலர அவசியம். அதாவது பேஸ் வேணுங்கிறார் அவர். புதுமை மலரணும் அப்படின்னா இந்த பழமையுடைய சாரம் நமக்கு அவசியம் அப்படிங்கிறார். திருவுருளை தீராது சொல்லும் அப்படிங்கிற புஸ்தகத்துல அசோகன் சார் என்ன சொல்றாருன்னா, பழமையினுடைய சாரமும் நவீன வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களும் இணையும் பொழுதுதான் வாழ்க்கை வந்து முழுமை பெறுகிறது. அதாவது புதியது வந்து விட்ட பின் இந்த நேரத்தில் நமக்கு பழையது வேண்டும், அது உதவும் அப்படின்னு நினைக்க நம்ம விரும்பினாக்க, உண்மையில அதனுடைய சாரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சாரத்தோடு புதிய இதனுடைய சிறப்பை அம்சங்களை இணைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளம் பெறுகிறது. இதையே தான் வந்து பகவான் வந்து ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்துல வலியுறுத்தியுள்ளார். அதாவது பகவான் என்ன சொல்றாருன்னா, பழமையினுடைய பழமையான வடிவமைப்புகளை, தோற்றங்களை விடைத்தெறியுங்கள். அதனால் ஆனால் அதன் ஜீவனையும் சாரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கள். இதே பகவான் சொல்றார். உடல்ங்கிறது வந்து பழமை, உடைங்கிறது புதுமை. நம்ம உடையை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம், நம்ம பார்க்கறோம் பெல்ஸ், பெல் பாட்டம், பேரலல் அப்படின்னு நிறைய வந்து உடைய மாதிரி இருக்கும். உடையை மாற்றுவது போல நம்ம உடலை மாற்ற முடியுமா? ஆனாலும் உடல் காலத்தை ஒட்டி தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறார். அதாவது அந்த காலத்துல வந்து தொந்தி இருந்தா ஒரு மதிப்பு கொடுப்போம் நம்ம, இந்த காலத்துல யாராவது தொந்தி இருந்தா மதிப்பு கொடுப்போமா? தொந்தி இருந்தாக்க அவங்க என்ன பண்றாங்க, யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் பண்ணி டயட்ல இருந்து தொந்தியை குறைச்சிக்கிறாங்க. அதனால இந்த உடல் கூட தன்னுடைய உருவத்தை காலத்திற்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறார். அப்ப வந்து பழமையின் பெருமைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 10 பாயிண்ட் சொல்றார். அதாவது முதல் பாயிண்ட் வந்து வயதால் பெற்ற அனுபவத்தை மதிப்பது. அதாவது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வயதானவர்கள் வந்து பெற்ற அனுபவத்தை நம்ம வந்து அறிந்துண்டு பலனடைய விரும்புகிறோம். ஒரு 40 வயது ஒருவர் ஒரு 25 வருஷம் தொழில் செஞ்சு அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார் என்னால், அதையே அவர் தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுத்தால், அந்த பையனும் அதை ஏற்றுக்கொண்டால், 4 வருஷம் என்ன 4 மாசத்துல பெரிய அதிபராகிடுவான். அப்புறம் 2வது வந்து அனுபவம் பெறாவிட்டாலும் வயதுக்கு மதிப்பு தரும். அனுபவமே இருக்காது, இருந்தாலும் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுப்போம். மேரேஜுக்கு போறீங்க, அனுபவம் ஒன்றும் இருக்காது, பெரியவங்களா இருப்பாங்க, வாங்க சார் ஃப்ரண்ட்ல உட்காருங்க சார், நான் அவருக்கு மதிப்பு தரும். இதை நம்ம இன்னைக்கும் பாக்குறோம், அவங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு மதிப்பு தரும். அப்பா வந்து அல்லும்புதான் அவருடைய புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தர் ரிட்டையர் ஆயிட்டார், அவருக்கு வந்து 100 ரூபா பென்ஷன் வருது. அவர் வீட்டு பையன் வந்து ஒரு சர்க்காரில் உத்தியோகத்தில் வேலை பண்றான், 900 ரூபா சம்பளம். அவன் வந்து அந்த வேலையை விட்டு விட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். அந்த பெரியவரை சொல்றதான் வீட்லேயும் கேட்பாங்க, அந்த ஊர்லயும் கேட்பாங்க, அவருக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. ஆனா அவருக்கு எந்த விதமான அனுபவம் இருக்காது. பையன் தொழில் பண்றான், அவர் வந்து தொழில் அனுபவம் கிடையாது. இருந்தாலும் முதல் வருடம் வந்து அவன் வந்து 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து 25,000 ரூபா வந்து லாபம் பெறான். அந்த பையன் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆள் எடுக்கணும், ஒரு டெண்டர் விடணும், இல்ல வந்து விற்பனையை உறுதி பண்ணணும், எல்லா காரியங்களுக்கும் தன்னுடைய தந்தையிட்ட போய் யோசனை கேட்பான். தந்தைக்கு ஆனா தொழில அனுபவமே இல்லை, ஆனா அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவன் கேட்கிறான். அவருக்கு வந்து 1,000 ரூபா அப்படின்னாலே பெருசு, ஏன்னா அவருடைய சம்பளம் அப்படி. இவன் வந்து 1 லட்சத்துக்கு டெண்டர் போட்டான்னா அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆனாலும் அவன் வந்து அவருடைய யோசனைக்கும் வியாபாரத்தினுடைய நிபந்தனைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் ஆனா அப்பா சொல்றதான் அவன் கேட்பான், அதாவது அவனுடைய வயதுக்கு அனுபவம் இல்லாட்டாலும் மதிப்பு தர்றான். ஆனா அப்புறம் என்ன இருக்கான் அப்பா வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த வயதானவர் இருந்து, அப்பா எனக்கு வந்து 100 ரூபா தான் பென்ஷன் வருது, எனக்கு 1000 ரூபா 2000 ரூபாய்ல பெருசா இருக்கு, நீயோ 1 லட்சம் 2 லட்சம் தான் டீல் பண்ற, ஆனா எனக்கு அனுபவம் கிடையாது, நீயே வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. அது அப்புறம் அண்ணன் அன்பராமாக்கி அது மாறிடுது. அதாவது வயதுல வந்து அனுபவம் இல்லாட்டா கூட அவன் மதிப்பு தரும். இது பழைய காலத்தில் ஒரு பெருமை. மூணாவது வந்து உறவில் விசுவாசம். குரு சிஷ்யன், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, உடன்பிறப்பு, நட்பு, இதெல்லாம் வந்து பழசனுடைய பெருமைங்கிறது. அதாவது நட்புக்கு வந்து அப்பா சொல்றாரு, பிசுராந்தியார ஒரு உதாரணமா கூறுகிறார். அது என்ன புராண கதைனா, பிசுராந்தியாரும் கோப்பெரும் சோழனும் நெருங்கிய நண்பர்கள், ஆனா ரெண்டு பேரும் பார்த்து கூட இல்லை. கோப்பெரும் சோழன் வந்து இறந்து போய் பின்னால பிசுராந்தியார வந்து சமாதிக்கு போறாங்களாம், ஆனா அவங்க பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு நட்பு அவங்களுக்கு. ஆனா அந்த பிசுராந்தியார் வந்து அங்க சமாதிக்கு போன உடனே இறந்து விடுகிறார். அந்த நட்பினுடைய நெருக்கம் அதுக்கு உதாரணமா சொல்ற. அதாவது நம்ம சொல்லுவோம், கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராட்டம் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி சொல்லிட்டு உயிர் காப்பான்னு சொல்லணுமோ, அதெல்லாம் அதுக்கு ஒரு நட்புக்கு ஒரு உதாரணங்களா சொல்றாங்க. அஞ்சாவது பக்தியின் உண்மையை ஏற்பது. ஆறாவது காலத்தை கடந்த உயர்ந்த கருத்துக்களை எவரிடமிருந்தும் ஏற்பது. ஏழாவது வாழ்வுக்கே உரிய ஆன்மீகம். எட்டாவது வந்து பெண்ணின் பெருமை. ஒன்பது ஞானத்தின் சிறப்பு. பத்தாவது வீரம். இதெல்லாம் வந்து அப்பா வந்து பழைய பெருமைகள் அப்படின்னு சொல்றார். உயர்ந்தது உன்னதமானது அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதனால எந்த ரூபத்தில் எழுந்தாலும் உயர்ந்தவையினுடைய உயர்வை தோற்றத்தை கருதாது ஏற்பது நல்லது அப்படிங்கிறார். அதாவது இந்த கருத்தினுடைய மைய கருத்து என்னன்னா மனிதாபிமானம். அதாவது அடிப்படையில மனிதனை புறக்கணிப்பதுதான் மனித சுபாவம். அதோட ஞானம் வளர்ந்தால் உடன் வளர்வது அகந்தை. இந்த அகந்தைங்கிறது சாதாரண மனிதனுக்கு மட்டுமில்லை, பெரிய மகான்களுக்கு கூட உண்டான். அதாவது இந்த அகந்தை வந்து சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் வந்ததால இறைவன் வந்து சண்டாளன் ரூபத்தில் வந்து ஞானத்தை விட மனிதன்தான் முக்கியம், மனிதனின் முக்கியத்துவத்தை அறியும் ஞானம் இறைவன் சித்திப்பதை விட முக்கியம் அப்படின்னு அறிவுரை பண்ணாரான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சங்கரர் வந்து ஒரு சமயம் வாரணாசிக்கு போகும்போது சிவபெருமான் வந்து சண்டாளன் ரூபத்தில் வர்றார். அவரை பார்த்து சங்கரர் வந்து இங்க வழிவிடு அப்படிங்கிறார். அப்போ இறைவன் கேட்கிறார், நான் வழிவிடணுமா என்றையாவது என் உடம்பு வழிவிடணுமா இல்ல என் உடம்புல உள்ள ஆன்மா வழிவிடணுமா அப்படிங்கிறார். அப்பதான் சங்கரருக்கு தெரியுதான் வந்தது இறைவன் அப்படின்னு. அதாவது அந்த பைய ஞானிகளுக்கு கூட அகந்தி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். அதே மாதிரிதான் புள்ளைச்சாமிங்கிற என்பவர் பகவானுடைய அறைக்குள் நுழைந்து டீக்கப்ப கவிழ்த்து காட்டினாராம். அதாவது பழையதை போற்றும் வரை, பழைய ஞானத்தின் புற உருவத்தை போற்றும் வரை உனக்கு ஞானம் வராது அப்படிங்கிறதாம். அதுக்கு அர்த்தமா இருக்கு. அதாவது குள்ளசாமிங்கிறவர் புதுவையில பாரதியார் வாழ்ந்த காட்டில் வாழ்ந்தவர். அவரை பத்தி பாரதியாரோட பாடியிருக்கார். அவர் வந்து அழுக்கு மூட்டையை வந்து சுமந்து போவாராம். பாரதியார் வந்து, ஏன் சாமி இப்படி அழுக்க முடிய சுமந்து போறீங்க அப்படின்னா, நானாவது வெளியில சுமக்கதான் நீ மனசுல சுமந்துட்டியே, அதை யார் கேட்கறது அப்படிங்கிறான் அவர். இவர் வந்து ரமண மகர்ஷியும் ஸ்ரீ அரவிந்தரையும் ஒரு மகாபுருஷாக நிறுத்தாராம். அந்த காலத்துல வந்து மகாபுருஷர் இருக்கிற இடத்த நோக்கி நம்ம நடக்கிறது வந்து ஒரு தீர்த்த யாத்திரைக்கு சமானம் அப்படிங்கிறது ஒரு மரபு. அதனால என்ன பண்ணுவான்னா, நேர கிளம்பி ரமண மகர்ஷியை பார்க்க போவார். ஆனா வந்து குகைக்குள்ள போக மாட்டார். போற வழியில ரெண்டு அல்லது மூணு வீட்டுல தான் பிச்சை எடுப்பார். என்ன கிடைக்கிறதோ அந்த பிச்சையில சாப்பிடுவார். கிடைக்கலாம் சாப்பிட மாட்டார். இவரை பார்த்தா எல்லாருமே இவருடைய சிஷராக மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணானா, இவர் மண்ணில் வந்து புரண்டு வரான், புரண்டு தன் உடம்பு முழுக்க மண்ணாக்கி வரான். இப்ப ரமணனுக்கு போயிட்டு அவரை பார்க்க மாட்டா, திரும்பி நடந்து ஸ்ரீ அரவிந்தர் அடைக்க வருவார், திருப்பி உள்ள போக மாட்டா வெளில போவார். இந்த மாதிரி நடந்துருப்பார் ரமண மகர்ஷி குகைக்கும் அரவிந்தருடைய வீட்டுக்கும். ஒரு சமயம் வந்து அரவிந்தர் வீட்டுக்கு வரும்போது அந்த கதவு திறந்து வந்ததுதான். இவர் வந்து உள்ளே நுழைந்தார், மாடிக்கு போறார். அங்க ஒரு மாடியில சிஷ்யர்லாம் நின்று இருக்காங்க, ஒரு சேர் காலியா இருக்கு. அந்த நாற்காலத்தில் உட்கார்ந்தார். பகவானுக்கு பக்கத்துல ஒரு எனாமல் ஜாடியில டீ இருந்துதான். இவர் அந்த ஜாடி எடுத்தாராம், அப்படி கம்பிச்சு டீயை கொண்டு வரான். கேட்க போட்டு ரெண்டு தடவை ஜாடியை பார்த்துட்டு வேகமா கடமைப்பட்டாராம். சிஷ்யர்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா சாமி வந்தாங்க, டீயை கொண்டாரு, பார்த்தாரு, போயிட்டாரு. அப்ப சொல்றாரு, பகவான் வந்து ஏற்கனவே பெற்ற சித்திகளை தூர எரிந்தால்தான் புதிய பெரிய சித்தி கிட்டும் அப்படின்னு குள்ளச்சாமி ஜாடியை வந்து கீழே கூட்டி காலை சித்தி காமிக்கிறார் அப்படின்னு பகவான் வந்து சொன்னதாக வாழ்வின் நடிச்சுடல் அப்படின்னு சொல்ல அப்பாவே இருக்கான். அதாவது இப்போ ராஜா என்ன பண்ணார்னா, சுதந்திரா கட்சி ஆரம்பித்தார். அப்ப காமராஜர் இருந்தார், அவர் கூப்பிட்டு இங்க வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். காமராஜருக்கு வந்து காங்கிரஸ்னா அப்படி உயிர், அவர் வந்து காங்கிரஸ் தான் பெருசு அப்படிங்கிறார். அதாவது தகப்பனார் வந்து உயர்ந்தவரா இருக்கலாம், சிறந்தவரா இருக்கலாம், இருந்தாலும் அவர் இறந்து போனோன்னு அவரை உடலை வச்சுக்க முடியுமா, எடுத்தான் ஆகணும். உயர்ந்தவனுடைய உயர்வு வந்து உயிர் போனோன்னு போயிடுறது, உடலை எடுக்கணும். இதை சொல்ல நீ காங்கிரஸ் விட்டு என்னுடனே வந்து தேசத்துக்கு சேவை செய்ய அப்படிங்கிறார். அவர் வந்து கட்சி வந்து பழையது, அதனால விட முடியாது, வாதம் பண்றாராம். அந்த வாதத்துல வந்து செயல்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி இல்லை, ஆனா அதுல ஒரு உண்மை இருக்குங்கிறார் அப்பா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சர்வைவல், குரோத், டெவலப்மெண்ட், எவல்யூஷன் அப்படிங்கிற நாலு கட்டங்கள் இருக்கும் இந்த சமூக வளர்ச்சியில். இதே சமூக, இது வந்து சமூக வளர்ச்சி மட்டும் இல்ல, நம்ம குடும்ப வளர்ச்சியிலும், ஒரு ஸ்தாபனம் இருந்தால் அதனுடைய மாறுதல்களிலும் இது உண்டு. முக்கியமா வந்து தனி மனிதனுக்கு வளர்ச்சிய கொடுக்கணும் கருதணும் அப்படின்னாக்க, தொடர்ந்த புதுமை வந்து ஆழ்ந்த பழமையினுடைய அடிப்படையில கட்டப்படுவதை இங்க சாப்பிடலாங்கிற. அதாவது என்ன சொன்னதுக்கு வந்து உயிர் வாழ்வது, வளர்ச்சி, அபிவிருத்தி, பரிணாமம் அப்படிங்கிறார். இப்ப வந்து கடந்ததை கைவிடாமல் வருவதை ஏற்பதும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் இணைவதை காணலாம் அப்படிங்கிறாரு. முதல் சந்தை வந்து கடந்ததை கைவிடக்கூடாதுங்கிறாங்க, ரெண்டாவது பழையன கைதுங்கிறாங்க, இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது கடந்ததை கைவிடாமல் வருவதை ஏற்பது அப்படின்னா, பழைய பழக்கங்கள் தோட்டம் விட்டுவிட்டு சாரத்தை தங்க வைத்துக் கொண்டு புதியவற்றை ஏற்க வேண்டும். பழையன கழிதல் அப்படின்னா, பழைய தோற்றம், ஜீவனற்ற வடிவங்கள், பழக்கங்கள், இது வந்து மறைந்தாதான் புதியது இணைய முடியுது. அப்ப வந்து அமரஜீவர் செய்திருக்கார், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல, உணவு, உடை, பண்பு, பாவனை, இந்த எதுவுமே பழக்கத்தால் சிறப்பு இருக்கு. இந்த உலகத்து நாகரிகமே அனைத்துமே உயர்ந்த பழக்கத்திற்கு உரியவை. ஆனா பழக்கம் உடைந்து மனம் மலர்ந்ததால் மட்டுமே முன்னேற்றம் வருகிறது அப்படிங்கிறார். அது பழக்கம் வந்து முன்னேற்றத்திற்கு தடை, மலர்ச்சி வந்து அருள் பெறும் மகத்தான முறைங்கிறார். வாழ்க்கையில வளமும் சுகிச்சமும் அளவு கடந்து பிறகுனா அந்த பழைய பழக்கம் நம்மளை மட்டும் தானாவே போயிடும். அது பழைய பழக்கமும் புதிய சுபிஷமோ ஒன்று சேராதுங்கிறார். அதாவது பழக்கம் பழைய நிலையை நீடிக்கும், மலர்ச்சி அன்னையை நிலைநிறுத்தும். இதுக்கு அப்பாவே பிஎன்பி இருந்து கோட் பண்றார், இந்த பழைய பழக்கம் இப்படி போனா மலர்ச்சி வரும் அப்படின்னு. அதாவது பிஎன்பி தெரியும் நமக்கு, தாசி வந்து பெரிய செல்வன், அவளை மணக்க வந்து எல்லாருமே சம்மதிப்பாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். இது அவனுடைய அபிப்பிராயம், ஏன்னா அது உலகத்திலேயே அது பழக்கம் தான். அதுவரை அவன் இருந்த பழக்கமும் அதுவே. எந்த பெண்ணுக்கும் நான் வந்து ஒரு அதிர்ஷ்டாளி, நாம் போய் யாரைய மறந்தேன்னா உடனே மறந்துடுவாங்க. அதே போல நம்ம போய் எலிசபெத் என்ன மறந்துக்கிறான்னா உடனே ரொம்ப ஆச்சரியப்படுவா அப்படின்னு நினைச்சு அவளை போய் சந்திக்கிறான். ஷார்லட் கூட அது மாதிரி நினைக்கிறான். ஒரு நாள் அதாவது ஷார்லட் கல்யாணம் ஆகி அவள் ஆன்ஸ்வர்டு போனோடனே எலிசபெத் அங்கே போறான். அப்ப எலிசபெத், ஷார்லட் தங்கையெல்லாம் அந்த பார்க் கார்டன்ல வளைவின் இருக்காங்க. அப்போ திடீர்னு காலின்ஸ் வரான், வந்து சொல்றான், இந்த மாதிரி தாசி வந்துட்டார், நம்ம வீட்டு தான் வந்திருந்தார், இப்பதான் வந்தா உடனே நம்ம வீட்டுக்கு வர்றார் அப்படின்னு கூச்சலிட்டு வரான். அதை பத்திட்டு நீங்கெல்லாம் போய் அவங்கள வேற வேற ஒப்பிக்கிறாங்க. அப்ப ஷார்லட் சொல்றான், இது பாரு தாட்சிக்கு ரொம்ப வந்து ரொம்ப அபிப்பிராயம் இருக்கணும், அதனாலதான் வந்து உடனே வர்றான், என்ன பார்க்க வந்து இவ்வளவு தூரம் வந்து உடனே வந்ததே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றான். அடுத்த நாள் பாக்கறா தாட்சியும் நேசி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஷார்லட் சொல்றான், இந்த பாரு உனக்கு சந்தேகமே எனக்கு இல்ல, உன்னை வந்து நேசிக்கிறான், உனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிக்குவான் அப்படின்னு அவர் சொல்றான். ஏன்னா அவளுக்கு அந்த பழக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி நினைச்சோம்னா டார்சி வந்து கேட்கலாம் நினைச்சிருக்கேன், இந்த மனக்கறியா அப்படிங்கிறேன். அவ வந்து ஏ முடியாது அப்படிங்கிறான். இங்க வந்து எரிநிலை வந்து பூகமா மாறுறதான். அவன் ஏன்னு கேட்டோன்ன, நீ ரொம்ப சுயநலக்காரான், கர்வி, உன்னை மணக்க வந்து இன்றுமே நான் சம்மதிக்க மாட்டேன், உனக்கு மரியாதையாக பழக தெரியாது, உன்னை பார்த்த முதல் நாள்ல நான் அந்த முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிறான். அதாவது இங்க வந்து இந்த பழக்கத்தின் கோட்டை, அதாவது டார்சியினுடைய பழக்கத்தின் கோட்டையை மலர்ச்சி வந்து வெடிகுண்டு மாதிரி தகர்த்ததான். அதாவது நாட்டில் நடக்க வேண்டிய புரட்சி இங்க மனசுல இந்த மாதிரி கொந்தளித்தது அப்படின்னு அப்பா எழுதுறாரு. பழக்கம் வந்து தளர்ந்தது, மலர்ச்சி வென்றது. ஆனா வந்து எலிசபெத்துக்கு வந்து அவன் திரும்பி வருவான் அப்படின்னு நினைக்கவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவன் திரும்பி எப்படி வரான், தன்னுடைய பழக்கத்தை தன்னுடைய தோற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு அப்ப புதுமையை ஏற்கிறான். வாழ்வு வந்து அவர்களை சேர்க்கிறது, அப்ப அவளும் மனம் மாறான். அதாவது டார்சி வந்து நகரத்தினுடைய நலனங்களை அறிய வேண்டியதாயிட்டு, அவன் எதை கண்டு வெறுப்படைஞ்சானோ, இந்த தோற்றத்தை கண்டு வெறுத்தானோ, அவற்றையெல்லாம் விரும்பி நாடி போற்றி ஏற்க வேண்டியதாயிட்டு, அப்பதான் வந்து வாழ்வு வந்து அவனுக்கு பரிசளிக்கிறது. இப்ப வந்து சரி, இந்த மலர்ச்சி டார்சிக்கு வந்து சொல்ல முடியா, சரி யாருக்காவது பழக்கம் போனா மலர்ச்சி வந்தான்னா மிஸ்டர் பண்ண எடுத்துக்குவோம், மிஸ்டர் பண்ணிட்டா எப்போதும் லைப்ரரியில் உட்காந்துக்குவார், தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மட்டும் தனியா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிற, இதுதான் அவருடைய பழக்கம். இந்த பழக்கம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன கிடைச்சது, ஜேன் வந்து விங்கி ஓடி போயிட்டான், லீடியா வந்து விற்காமல ஓடினான், இதான் நடந்தது. ஆனா அவர் அந்த பழக்கத்தை விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறார், தன்னை மாத்திக்கிறார், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத பென்னட் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறார். அப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டு புதியதை ஏற்றுக்கொள்ளும் போது மலர்ச்சி வருகிறது. என்னது, அவரால் போய் தேட முடியலன்னா கூட டார்சி மூலமா தேடி கானவர் மூலம் செய்த மாதிரி நினைச்சு லிடியாக்கும் விக்காமுக்கும் திருமணம் நடக்கிறது. அது மட்டும் இல்ல, பின்னால நீங்க எலிசபெத் டார்சி நடக்கிறது. இப்ப எப்ப ஒரு விட்டுட்டு புதுமையை ஏற்கும் போதுதான் அங்க மலர்ச்சி வருகிறது. இப்ப இந்த நாலு வழி சொன்னார் அப்பா. அதுல முதல்ல வந்து சர்வைவல், அது வாழ தேவையான எதையும் விளக்க மனம் வராது அப்படிங்கிறது. அதாவது இந்த நிலையில் வந்து இது போன்ற பல நம்ம அறிவோம். முக்கியமான உதாரணம் வந்து கல்வி எடுத்துக்குவோம். 1980 வரை கல்வியை வந்து மக்கள்லாம் அலட்சியம் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்கேஜிலேருந்து மெடிக்கல் காலேஜ் வரை கல்வி பெறணும் அப்படின்னு பெருமுயற்சி செய்கிறாங்க. அது குழந்தை பிறந்தவங்க எந்த ஸ்கூல் இங்க போடலாம், எல்கேஜி இங்க போடலாம், யூகேஜி இங்க போடலாம், ப்ரீகேஜி இங்க போடலாம், டே கேர் போடலாமா, அது குழந்தை பிறந்தவங்க அந்த கல்வி குழு மவுசு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முந்தைய அப்படி கிடையாது. ஆனா மக்கள் வந்து வாழ்வை பாதிக்கக்கூடிய எதையும் அண்ட விடுவதில்லை. இப்ப மது, மாது, சூது, சீட்டு இவற்றை வந்து பிள்ளைகள் வந்து விளக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோருமே விரும்புறாங்க. மது வந்து நெடுநாளைய பழக்கம் அப்படிங்கறதுனால சேர்த்துக்கிறது இல்லை, இல்ல கல்வி வந்து புதியது அப்படிங்கறதுனால அது அவசியப்படுறது இல்லை. அதாவது அன்னைக்கு ஒரு 4 கட்டுப்பாடுகள்ல புகை, மது, பெண், அரசியல் விளக்கு, இதெல்லாம் வந்து மரபுக்கும் விளக்குனர். அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னை விளைவது 3 திங்ஸ் தான், தோற்றத்தை விளக்கி விஷயத்தை கருத வேண்டும், சுதந்திரமான கட்டுப்பாட்டை ஏற்க வேண்டும், மூட நம்பிக்கையான சடங்குகளை விளக்க வேண்டும். இந்த தோற்றத்தை விளக்கி விஷயத்தை கருத வேண்டும் அப்படிங்கறத வந்து அப்பா மலர் ஜீவித்த புஸ்தகம் இருக்கார். அதாவது உள்ளதை வந்து உள்ளபடி, அதாவது தோற்றத்தை உண்மைன்னு நினைச்சு நம்ம ஏற்றால் சாதாரண மனிதனாகிறோம். வரக்கூடிய அருளையும் அதை தாங்கி வரும் வாய்ப்பையும் நம்ம இழந்து விடுவோம். ஆனா இந்த தோற்றத்தை மறைச்சு அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனும் அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம பிஎன்பியில் நிறைய வந்து உதாரணம் இருக்கு. அதாவது எலிசபெத்தை வந்து லாச்சி பார்க்கறான், விங்கிலி கூப்பிட்டு ஜேனுக்கு வந்து பின்னாலே எலிசபெத் இருக்கா, அவத்தாங்க அழகா இருக்கா, போய் டான்ஸ் ஆடுங்கிறான். இவன் அவளை பார்த்தோன்னா என்ன சொல்றான், இவன் அழகி இல்ல, டாலரபிள், பொறுத்து கொள்ளலாம், அவ எந்த ஆடவரோடும் டான்ஸ் ஆடாம தனியா இருக்கா, அந்த மாதிரி எந்த ஆடவரோடும் தனியா ஆடாம தனியா இருக்கிற பெண்ணோட நான் வந்து டான்ஸ் ஆட விரும்பல அப்படின்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட். அதாவது அந்த தோற்றத்தை பார்த்துதான் அதை வந்து அவளை வெறுக்கிறான். ஆனா இதே டார்சி வந்து அதுக்கு பின்னால சாரத்தை பாக்குறான். என்ன சாரம் பாக்குறான்னா, அவள் வந்து எதையுமே பொருட்படுத்த மாட்டேங்கிறான், எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படல, அனைவர் போலவும் உலகத்தினுடைய தோற்றத்தை ஏற்று அதற்கு பணியாம சுதந்திரமாக விளையாட்டாக கலகலப்பா இருக்க, அவர்கள்ட்ட ஒரு தனித்தன்மை இண்டிஜுவல் இருக்கிறதா. எல்லாரும் நல்ல கணவன் வேணும், பைசா பண்ணு நினைப்பாங்க, இப்ப அதை பத்தி கவலையப்படல. தனக்கு ஒரு பண்புள்ள வேல்யூ உள்ள மனிதன் வேணும் அப்படின்னு ஒரு தனித்தன்மையை பாக்குறான். இப்ப வந்து அவனுக்கு ஒரு மனசுல ஒரு உண்மை தோன்றது, இது வந்து ஒரு உயர்ந்த மனுஷி அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் வந்து முதல்ல வந்து வெறுத்தாவன். செகண்ட் டைம் லூகாஸ் வில்லியம்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆரஞ்சு பண்றப்பார். அப்ப வந்து இவனுக்கும் அவரோட டான்ஸ் ஆடின விருப்பம். இவன் வருவான், லூகாஸ் வில்லியம்ஸ் கூப்பிட்டு எலிசபெத் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறான்பா. ஆனா அவன் என்ன சொல்வா, எனக்கு வந்து நடனம் ஆட வேண்டும் அப்படிங்கிற என்ன இம்மியலவும் கிடையாது, எந்த ஜோடியும் தேடி நீங்க வரல அப்படின்னு அவன் வந்து எனக்கு இருக்கிறான். அது அவன் வந்து இவருடைய தோட்டத்தை பார்த்து இருக்கிறான். அப்போ வந்து விங்கி தங்க கேட்பான், சரி எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. என்ன நினைக்கணும்னு சொல்லுமா, இந்த மாதிரி ஒரு பீப்புளோட எத்தனை நாளைக்கும் இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த டான்ஸ் ஹால்ல ஒரு அழகான பெண்ணினுடைய கண்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கேன் அப்படின்னா அவளுக்கு ஆச்சரியம், என்னடா நோன்னு சொல்லிட்டு போறா. அவனை இப்ப யார பார்த்து நீ வந்து பேசிட்டுருக்கான், அது வேறு யாரும் எலிசபெத் தாங்கிறான். அதாவது முதல்ல தோற்றத்தை கண்டு வெறுத்தவன் அவளுடைய சாரத்தை உணரும் பொழுது அவளுடைய கண்கள்ல ஒளிய பாக்குறானோ. அதே மாதிரி இரண்டாவது தடவை வந்து விங்கிலிய தங்க கூப்பிடுவா ஜேனை வீட்டுக்கு, அங்க போவான். அப்ப ஜேனுக்கு உடம்பு செய்யலை, அப்ப எலிசபெத் அங்க போறான். அங்கேயும் வந்து அவனோட அவரோட டான்ஸ் அனுமதிக்கு இருப்பான். அவன் கூப்பிடுறான், டான்ஸ் ஆட வரேன் கூப்பிடுறான். அப்பா அப்ப என்ன சொல்றா, எனக்கு தெரியும் உன்னோட டான்ஸ் ஆடினா அதை வச்சு என்ன என்ன கிண்டல் நினைக்கிறியா, எனக்கு தெரியும் உன்னுடைய ஐடியா எல்லாம் தீர்மானம் மாட்டேன் இருக்கிறான். அதுக்கப்புறம் மூன்றாவது ரவியாக நெதர் ஃபீல்டுக்கு நடனத்துல நிக்கா வரமாட்டான். காலின்ஸ் வந்து ஆடியாவில அவமானப்படுத்துவான். அப்பவும் டார்சி போய் டான்ஸ் ஆட கூப்பிடுறான். அப்ப அவளுக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் டான்ஸ் ஆடுறா. எப்படி அவனுடைய மௌனத்தை கலைத்து அவனுக்கு வெறுப்பு எப்படி பேசுறா. அப்புறம் ஹன்ஸ்போர்ட்ல என்ன மணக்கிறாங்கிறான், யார மணந்தாலும் மணப்பான், உன்ன மணக்க மாட்டேங்கிறான். இப்ப இவ்வளவு எதிர்ப்பும் அவனுக்கு வருது. ஏன்னா முத முதல்ல அவருடைய தோற்றத்தை கண்டு இவன் வெறுத்தான். இப்ப அன்னைக்கே அவருடைய தோற்றத்தை விட்டு சாரத்தை உணர்ந்து கொண்டு அவளோட டான்ஸ் ஆடி இருந்தா ரெண்டு அல்லது மூணு மாதங்கள்லயே அவ வந்து எலிசபெத் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால வந்து அன்னை என்ன சொல்றாங்கன்னாக்க, தோற்றத்தை மறக்கணும், சாரத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சுதந்திரமான ஒரு கட்டுப்பாட்டை ஏற்க வேண்டிய அன்னை. அதாவது சுதந்திரம்னு கட்டுப்பாட்டு இருக்கணும். இப்ப நம்ம பசங்க பசங்க அவனுக்கு என்ன சுதந்திரம், அப்பா நீ உங்க படி, உனக்கு என்ன செஞ்சிருக்குமோ அது படி, எந்த பிரான்ச் போனோ அந்த பிரான்ச் போ, நல்லா விளையாடு, டிவி எல்லாம் பாரு, சுதந்திரம் கொடுக்குறோம். இப்படி சுதந்திரம் கொடுத்தா பையன் அப்படி படிப்பான், கெட்டுனா போவான் அவனாக்க. அதனாலதான் அன்னை வந்து சுதந்திரத்தோட கட்டுப்பாடு பண்ணுறான். கட்டுப்பாடுன்னா எந்த நேரத்துல படிக்கணும், எந்த நேரத்துல விளையாடணும், அவன் எந்த நேரம் டிவி பார்க்கணும், டிவி பார்த்தா எந்த சேனல் பார்க்கணும், இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு. இந்த மாதிரி கட்டுப்பாட்டையும் கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்தா முன்னுக்கு வரலாம். நம்ம இதை சொந்தம் கொடுப்போம் இல்ல வெறும் கட்டுப்பாடு இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை வந்து வளம் பெறுங்கிறார். இப்போ இது இந்த பிஎன்சி பையனாக்க மிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்றார், அவருக்கு ஐந்து பெண் குழந்தைகள். அந்த காலத்துல வந்து வீட்டுல கவர்னர்ஸ்னு ஒரு ஆளை வச்சு பாடத்தில் கொடுப்பாங்க, லீவ் நாள்ல பாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அது மாதிரி கவர்னர்ஸ் நியமிக்கல, யாருக்கு எது இஷ்டமா படிக்கலாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிச்சுங்கோ அப்படின்னு விட்டுருவார், ஃப்ரீயா கொடுத்துருவார், ஒரு கட்டுப்பாடே இல்லை. அதே போல பெனட் என்ன பண்றா, பொதுவா வந்து ஒரு வீட்டுல அஞ்சு பெண்கள் இருந்தாங்க, முதல் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி வெளில போற வரைக்கும் மற்ற பெண்கள்லாம் டான்ஸுக்கோ கச்சேரிக்கோ வெளியோ போகக்கூடாது, வீட்டோட இருக்கணும்னு அந்த காலத்துல ஒரு கட்டுப்பாடு. மிஸ் என்ன பண்ணா, எல்லாரும் வெளில போகலாம், எல்லாம் டான்ஸுக்கு போகலாம், ஃப்ரீயா விடுறாங்க, ஒரு கட்டுப்பாடு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்ல, இவ்வளோ மிஸ்ஸஸ் பண்ணிட்டும் போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அந்த டான்ஸ்ல. என்ன பண்ணோம், லீடியாவும் கிட்டியும் டான்ஸுக்கு போவோம், சோல்ஜர்ல ஆடும், டின்னர் பார்ட்டிக்கு போவோம், அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ட்டு பால் எடுத்து விடுவி விளையாடும், இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருந்த டார்சி பார்க்கும்போது பண்ண நினைக்கிறான், எங்க பிக்லி கேன கல்யாணம் பண்ணிடுவானோ, பண்ணக்கூடாதுன்னு பிரிக்கிறான். இவங்க பட்டு நடந்துக்க நடக்காது. அதனாலதான் வந்து சுதந்திரத்தோடு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அப்படிங்கிறாங்க. மூட நம்பிக்கையான சடங்குகளை விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது சமூகத்திலும் சூஷ்ம வழிகளும் அன்னை வந்து நமக்கு வந்து கவசம் போல இருக்காங்க. அன்னையை நம்ம ஏற்றுக்கொண்ட பின்னால நடக்க வேண்டிய விபத்துக்களை சூஷ்ண உலகிலும், வர வேண்டிய வியாதிகளை ஜட உலகிலும், ஏற்பட வேண்டிய தடைகளை சமூகத்திலும் நம்ம அறியாம கவசம் போல பழக்கங்களை வந்து பின்பற்றும்படிய தாண்டுகிறோம். அங்கு வந்து அன்னை வந்து செயல்பட முடியாது. என்ன பண்றாங்க ராமாயணத்துல, ராமர் இருக்க சிறிய இருக்க ராவணன் வந்து மான்மை வேஷம் போட்டு வரான், எனக்கு வேணுங்கிற சீதை, ஒரு கோடை போட்டு இந்த கோடை தாண்டாதேன்னு சொல்ற ராமர். அப்படி இருக்கும்போது சீதை தாண்டாம இருக்கணும்னு சீதை கோட்டை தாண்டி போறான். அப்ப என்ன ஆறு, ராவணன் தூக்கிட்டு போடுறான். அதாவது அதான் கவசம், அங்க ஒரு லைன் போட்டு கொடுத்தாரு ராமர். அதே மாதிரி அன்னை வந்து நம்ம கவசம் இருக்காங்க. நம்ம வந்து இந்த பழைய பழக்கங்களை இட மாட்டோம், இந்த பழைய தோட்டத்தை தான் ஆதரிப்போம் அப்படின்னு அந்த விடாப்புடியா பிடிச்சோம்னா அப்ப அங்க நமக்கு அந்த அன்னையுடைய அருள் நமக்கு கிடைக்காது. அதாவது அந்த கவசத்தை நம்ம மீறுறோம் அப்படிங்கிற, அதாவது அன்னை வந்து நமக்கு கவசமாக இருந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வியாதிகளை தடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அன்னை கேட்டபடி நடந்துக்கணும். அதாவது நம்ம அன்னை வந்து நம்முடைய ஆன்மீக நிலையையும் அறிவினுடைய வாய்ப்பையும் சமூக சூழ்நிலையையும் நம்ம ஆரோக்கியத்தினுடைய அளவையும் திடீர்னு வகிச்சுட்டாங்க. இப்படி உயர்ந்தவர்களுக்கு போன அப்புறம் திருப்பி இதை பழையபடியே மாறஞ்சோம்னா அந்த பழக்கம் வந்து நமக்கு அந்த அருளை வந்து கொடுக்காது. அதனால வந்து மூட நம்பிக்கையான சடங்குகளை வந்து விளக்க வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லா வாழ்க்கையிலுமே உயர்வும் உண்டு தாழ்வும் உண்டு. இப்ப அன்னைக்கு உகந்தது எது அப்படின்னா பிறர் நோக்கில் அவரை அறிவு தான் அன்னைக்கு உகந்தது. நம்ம பார்த்திருக்கோம் சங்கராச்சாரியார், அவர் வந்து ஒரு பெரிய மகான். அவருடைய கொள்கை வந்து அத்வைதம். ஒரு 1000 ஆண்டுகளாக வந்து இந்தியா வந்து அதை பின்பற்றுகிறது. எப்படி அந்த அத்வைதத்தை அவர் நிலைநாட்டினார்? இவர் வந்து இந்தியாவை முழுவதும் சுற்றி வந்து சதஸ் நடத்தி மற்ற மதங்களை எல்லாம் ஆச்சரியமாக வென்று அத்வைதத்தை நிலைநாட்டினார். இது வந்து ஒரு பெரிய லட்சியம். சதஸ்னா என்ன சந்தேகம் வருது? அதாவது பெரிய அறிஞர்கள் அறிவாளிகள் இவங்கெல்லாம் தங்களுடைய தத்துவங்களை கொள்கைகளை நிலைநாட்ட வேணும் அப்படின்னா ஒரு பெரிய மகாநாடு மாதிரி போட்டு அந்த பெரிய பண்டிதர்கள் அறிவாளிகள் அழைச்சு அவங்களுக்கு முன்னால தன்னுடைய கொள்கைகளையோ தத்துவங்களையோ வச்சு விவாதம் செய்து அவர்களை வெல்வாங்க. இதுதான் சதஸ்னு பேரு. இந்த வழியில வந்து பல சிறப்புகள் உள்ளன. அவர்கள் வந்து ஒண்ணு வந்து பிறர் நோக்கில் பிரச்சனையை அணுகுவது. இதை பார்த்தீங்கன்னா இது அன்னையுடைய ஒரு கருத்து. இது இது வந்து அந்த காலத்திலேயே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலே பின்பற்றிருக்காங்க. அதாவது பிறர் வந்து இனிக்க பழகுவது, இதுவும் அன்னையுடைய ஒரு கோட்பாடுகள். ஏன்னா இந்த சதசில வந்து எந்த பண்டிதனும் வந்து எளிமையா செயல்பட முடியாது. ஏன்னா அங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் பெரிய அறிவாளிகள் பண்டிதர்கள், சமயோஜிதமாக பேசுவாங்க, ஏகசந்த காக்கைகள், அதாவது பெரிய பிலாசபர்ஸ் ஸ்காலர்ஸா இருப்பாங்க. அவங்களை வந்து வெல்றது ரொம்ப கஷ்டம். அந்த சதசில போய் நம்ம சொல்லணும், வாதம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா கட்டங்களிலும் முன்கூட்டியே யோசிச்சு பலமுறை கருதி அவர்களோட எப்படி பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அவர் என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்லாம் யோசனை செஞ்சு அந்த விவாதம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவர்கள் வந்து கருத்து என்ன, அதாவது இந்த சதசில வெல்ல வேண்டும் அப்படிங்கிற பண்டிதர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லும்போது மற்றவருடைய கருத்தோட ஒத்து போகணும். அதாவது இவர் நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் ஒரே மாதிரி வந்து அங்க செல்லுபடியாகும். அந்த மாதிரி பேசிதான் சதஸ்ல வெல்ல முடியும். அந்த மாதிரிதான் சங்கர் பண்ணார். இப்போ அத்வைத மாதிரிதான் 1000 ஆண்டுகளாக இந்தியா அதை பின்பற்றி வருகிறது. சதஸ்ல வெல்றதுக்கு ரெண்டும் தான் இருக்கு. ஒண்ணு வந்து இனிமையா பேசணும், பேசணும்னா வெல்ல முடியும். இன்னொன்னு வந்து கடுமையா பேசலாம், இது தாழ்ந்த வசதி செய்யக்கூடியது. அதாவது பையன் இருக்கான், டிசிப்ளினா கொண்டு வரணும்னா அதட்டி அதிகாரம் பண்ணி அடிச்சு உதச்சு கொண்டு வரலாம். ஒரு இனிமையா பேசியும் அவனை வழி கொண்டுடலாம். இல்ல எது எது உயர்ந்தது, முதல் ரெண்டாவது உயர்ந்தது. அதாவது அந்த உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விவாதத்தின் போது இனிமையாக பேசி அவள் கேட்க கேள்விகள்லாம் பதில் சொல்லி அந்த விவாதத்தை வெல்வாங்க. இந்த தாழ்மையாளர் என்ன பண்ணுவாங்க, குதிரக்காம பேசணும், அடுத்தவனுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது, என்ன சொல்லும். சோ பண்டிதர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை எடுத்துருவாங்க. அப்படியும் வெல்லலாம். ஆனா இன்சுலால் அன்றி இருநீர் வேன் உலகம் வன்சொலால் என்றும் மாறா அப்படிங்கிறாங்க. அதாவது இன்சொல்லாலதான் நம்ம வந்து ஈஸியா வெல்ல முடியும். அதான் உயர்ந்த பண்பாடுங்கிறாங்க. இத போல வந்து பண்டிதர்கள் பிறந்த ஊருக்கு போனா அந்த இனிமைய வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட பார்க்கலாமா. அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல உள்ள மக்கள்லாம் ஏன் இனிமையா இருப்பாங்கன்னா அந்த பண்டிதர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் அப்படின்றார். இப்ப ரெண்டாவது வளர்ச்சி வந்து குரோத். வளர்ச்சிக்கு வளர அஸ்திவாரம் பலமா இருக்கணும். அஸ்திவாரங்கிறது பழையது. வளர்ச்சிக்கு வந்து சக்தி மட்டும் போதுமானதாக இருந்தா வளர முடியாது. இப்போ ஒரு குழந்தை வந்து வளர்ற பருவத்துல நடக்காது, அது ஓடும். ஏன்னா அவ்வளவு சக்தி இருக்கு அதுக்கு. 10 அல்லது 20 மடங்கு சக்தி இல்லைனா வளர்ச்சி இருக்காதுங்கிற அந்த அளவுக்கு சக்தி வரணும் அப்படின்னா உற்சாகம் எப்போ வரும்னா புதிய ஃபேஷன் புதியவைகளை பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு உற்சாகம் எழுது. அதாவது இங்க அஸ்திவாரம் பழையது, ஆனா வளர்ச்சிக்கு உள்ள சக்தி வந்து புதியனுள்ள மோகத்தால நமக்கு வருது அப்படிங்கிறது தான். இந்த சக்தியும் உற்சாகமும் இணைந்தால் வளர்ச்சி தொடரும். பழமைக்கு பழமையின் அம்சமும் சில சமயம் உண்டுங்கிறார். அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து முத முதல்ல எழுதின கையெழுத்து வந்து பழைய கையெழுத்து, ஆனா அது வந்து ஒரு புது விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பழசுலையும் புது விஷயங்கள் இருக்கிறது, அது விதிவிலக்கானவை அப்படிங்கிறார். மூன்றாவது வந்து டெவலப்மெண்ட் வளர்ச்சி, அதாவது அந்த அபிவிருத்திங்கிறார். அபிவிருத்தி அப்படிங்கிறது பழைய நிலையின் அடிப்படை மாறாமல் புதியன உற்பத்தி ஆகுது. விவசாயி இருக்கார், அவர் வந்து உரம் போட்டு பயிர் வளர்க்கிறார், அது வந்து அபிவிருத்தி. டைப்ரைட்டர் இருக்கு, அது வந்து எலக்ட்ரிசிட்டியால டைப் பண்றோம், எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர், அது வந்து டெவலப்மெண்ட். இந்த மாதிரி வளர்ச்சியும் வரலாம். நான்காவது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. இந்த டைப்ரைட்டரே கம்ப்யூட்டரா மாறிடுது, அது வந்து எவல்யூஷன் பரிணாமம். அதாவது கம்ப்யூட்டர் வந்தனுடைய அடிப்படை வந்து டைப்ரைட்டரை விட முற்றிலும் மாறுபட்டது. விவசாய கிராமத்துல எல்லாரும் விவசாயம் செய்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறார், விவசாயத்தாலும் பணம் வரும், ஃபேக்டரியில இருந்தும் பணம் வரும், சம்பாத்தியங்கிறது ஒன்றுதான். ஆனா இங்க என்ன, அடிப்படை நிலம் வந்து மாறி ஃபேக்டரி ஆறுது, இதுதான் பரிணாமங்கிறார். இங்கெல்லாம் பார்த்தோம்னா பழைய நிலையும் புது நிலையும் பிரிய முடியாமலும் பழைய நிலையை வந்து காப்பாற்ற முடியாமலும் இருப்பதா காணலாங்கிறார். அப்ப ஒரு கட்டுரை இருக்கார், அதுல என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலம் வந்து கிரேக்க மொழி போல ஒரு கிளாசிக்கல் ஒரு பழைய மொழி கிடையாது. அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்ச போது அந்த ஆங்கிலம் வந்து வளர்ந்தது, கமர்ஷியல் லாங்குவேஜ் மேல அது அது வந்து ஆன்மீகத்திற்கு உதவாது. அறிவு வளர்ச்சிக்கு உகந்த மொழி என்னன்னா, ஆனா அரவிந்தர் சார் பகவானுக்கு வங்காளம் தெரியாது, தெரிந்த மொழியே மொழி ஆங்கிலம் தான். இந்த ஆங்கில வாழ்க்கை வாழ்வில் வந்து மௌனம் ஞானம் அப்படிங்கிற கருத்துலாம் கிடையாது. அதுக்காக என்ன பண்றாருன்னா சைலன்ஸ் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தியதாக சொல்கிறார். ஆனா ஞானம் கிடையாது, வேற ஈக்குவலண்டா நியரஸ்ட் தான் அப்படிங்கிறதுனால விவாபடுத்தா பகவான் சொல்றார். இப்ப நம்பிக்கை, நம்பிக்கைக்கு சரியான வந்து சம்ஸ்கிருதத்துல ஸ்ரத்தைம்பாங்க, ஸ்ரத்தன அக்கர். இது வந்து ஐயா இருக்கு. உயிர் கொடுத்தது எப்படின்னாக்க பகவானுடைய கையெழுத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். பகவான் வந்து சாவித்திரி அப்படிங்கிற காவியத்தை இப்படிப்பட்ட ஒரு மொழியான ஆங்கிலத்தில் தான் எழுதினார். அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, சாவித்திரியில காணாதது இனி எங்கும் இழப்போவதில்லை அப்படிங்கிறார். அந்த சாவித்திரியில இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து மந்திர சக்தி உண்டு அப்படிங்கிறாங்க. நீங்கன்னா கர்மை டாட் நெட்ல படிச்சுப்பீங்க, 0 your problem சாவித்திரி அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் போட்டுருக்காங்க. சொன்னோம், அதாவது பிரச்சனை இருந்தா எந்த லைன் ஸ்டாண்ட் பண்ணும், இல்ல ஹார்மோனி இல்ல அவங்க ஃபேமிலி இருந்தா எந்த லைன் ஸ்டாண்ட் பண்ணும், பிசிக்கல் மென்டல் எமோஷனல் சஃபரிங்ஸ் இருக்குன்னா எதை ஸ்டாண்ட் பண்ணணும், லைஃப்ல வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும்னா எதை ஸ்டாண்ட் பண்ணணும், மேரேஜ் சீக்கிரம் ஆகணும்னா எந்த லைன் ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்றோம் அதை வளரணும்னா என்ன பண்ணணும், இல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்குமே எந்த லைனை ஸ்டாண்ட் பண்ணலாம் சொல்லலாம் அப்படிங்கறது ஒருத்தர் 0 your problems நெட்ல மறந்து போட்டுருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ராணிப்பேட்ல இருந்து அடிக்கடி பவர் கட் போச்சு, பவர் கட் போக கூடாதுங்கிறதுக்கும் லைன் இருக்கான் சாவித்திரில. இது வந்து அங்க வசந்தாமன் அவர்கள் வந்து சொன்னாங்க, சாவித்திரி புக் 150 பக்கத்துல, பை ஸ்பெண்டிங் இட் கன்சர்வ்டு அண்ட் எண்ட்லெஸ் சம் அண்ட் ஓஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. இப்ப இதை பார்த்தோம்னா சாவித்திரில இல்லாத எதுவுமே இல்லைன்னு அண்ணன் சொன்னதுக்கு வந்து இது வந்து ப்ரூஃப் மாதிரி. இன்னும் இது மாதிரி எவ்வளவோ இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சாவித்திரி மொழி காவியத்தை, பெருங்காவியத்தை பகவான் வந்து இங்கிலீஷ்னா இருந்தார். அதே மாதிரி ஒரு பக்தர் இருக்கார், அவர் வந்து தினமும் வந்து வேதம் ஓதிட்டு இருக்கார், அவருக்கு சென்னையில வந்து வீடு கட்டினார், அதுக்கு பின்னால மாற்றலாகி இன்னும் வேற ஊருக்கு போயிட்டார், தன்னை வீட வைக்கணும்னு அவர் விரும்பினார். அவருடைய மனைவி வந்து ஒரு அன்னை பக்தை, ஆனா அவருக்கு யோசனை சொல்லக்கூடிய நிலையில அவங்க மனைவி இல்லை. பக்தர் லைஃப் ஜெயின் புக் வாங்கினார். அப்போ அவங்க மனைவி வந்து ரொம்ப தைரியத்தை வரவைத்துக்கொண்டு, நீங்க தினசரி வேதம் படிக்கிறீங்க, இதுக்கு பதிலாக லைஃப் ஜெயின் படிச்சு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி, அவரும் அதை ஒத்துக்கிறார். அந்த மாலை வந்து மாலையில அவர் வீட்டுக்கு ஆள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து வேதம் முடியுதுங்கிறார். அதாவது சக்தி அப்படிங்கிறது மொழியில கிடையாது, சக்தி அப்படிங்கிறது சாரம், தோற்றம் அப்படிங்கிறது காலத்திற்கு உரியது. காலம் மாறினா தோற்றம் மாறுவது தவறில்லை, சில சமயம் அது அவசியம் கூட. பழைய விஷயத்தினுடைய சாரமும் இன்றைய நடைமுறையும் சேர்ந்தா சிறப்பார் அப்பா. இது வந்து நம்ம அன்றாடம் வாழ்க்கையில ஆயிரம் முறை வரும், ஆனா நமக்கு சாரமும் புரியாது, இது சரியும் தெரியாது. நாலு பேர் பண்ணி சமூகம் எடுத்துட்டா நம்மளும் அதை பண்றோம். அதாவது விஷயம் புரியாம நம்ம அனைவரும் செய்வது ஒரு மூட நம்பிக்கை. அது தோற்றத்தை மட்டுமே ஏற்கிறோம், அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைக்கு முதல்ல கொஞ்சம் பலன் கிடைக்கலாம், ஆனா அதுக்கு மூட நம்பிக்கை. வளர்ச்சிக்கோ, ஸ்தாபன வளர்ச்சிக்கோ, சமூக வளர்ச்சிக்கோ நாலு கட்டங்கள் அப்பா என்ன இல்லையா, அது வாழ தேவையானது. வளர்ச்சி, அபிவிருத்தி, பரிணாமம், மனோ தத்துவ உண்மைகள்ல ஒரு பெரும் முக்கியத்துவம் பெறுகிறார். மன்னராட்சி மக்களாட்சி அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கும் ஆப்போசிட், எதிரானு சொல்லுவோம், ஆனா ரெண்டுலயுமே ஒரு ஒத்துமையும் இருக்கு, ஒரு வேற்றுமையும் இருக்கிறாரப்ப. மன்னராட்சியில வந்து முடிவு வந்து அரசனுடையது, மக்களாட்சியில வந்து முடிவு வந்து மக்களுடையது. மன்னராட்சியில எல்லா பணமும் அரசனுக்குரியது, மக்களாட்சியில ஜனாதிபதிக்கு சம்பளம் தான் கிடைக்கும். மன்னராட்சியில எல்லா அதிகாரிகளையும் அரசன் நியமிப்பான், மக்களாட்சியில அதிகாரிகளை வந்து நிர்வாகம் நியமிக்கும். இதெல்லாம் மேஜர் டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன ஒத்துமை இருக்கு, அதிகாரம் வந்து அதிக காரணமாக செயல்படுவது தொடரும். மக்கள் வந்து மன்னனை போட்டியதை போல ஜனாதிபதியை போட்டுறாங்க, ரெண்டுலேயுமே எதாச்சிகாரம் வந்து மெஜாரிட்டியா நினைக்கிறது. எங்க மெஜாரிட்டி இருக்கோ அது அரசனா இருந்தாலும் சரி மக்களாட்சியில மெஜாரிட்டிக்கு தான் அங்க பவர் இருக்கு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள ஒத்துமைங்க. எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் அதுக்கு நல்லதுன்னு இருக்கும், கெட்டதும் உண்டு. நல்லது வந்து தொடர வேண்டும், கெட்டது வந்து அழிய வேண்டும். அதே போல எதை எடுத்திருந்தாலும் காலத்திற்கு உரியது எக்காலத்திற்கும் உரியது. அதாவது காலத்திற்குனா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தான் அது நமக்கு பயன்படும். எக்காலம்னாக்க ஆல்வேஸ். இதுல வந்து காலத்திற்கு உரியது வந்து அழியும், எக்காலத்திற்கும் உரியது அப்படிங்கிறது நிலைக்கும். இப்ப மக்களாட்சி மன்னராட்சியை பார்த்த மாதிரி மரபும் ஸ்ரீ அரவிந்தமும் ஒன்னுன்னு சொல்லலாம், இதனானவன்னு சொல்லலாம். உண்மையில பார்த்தா மரபினுடைய சாரத்தின் மீது எழுப்பப்பட்ட கட்டிடம் தான் ஸ்ரீ அரவிந்தம். ஸ்ரீ வித்தியால விளக்கு பெறுவதற்கும் அந்த காலத்துல செய்து நிறைவு பெறுவதற்கும் ஒற்றுமை உண்டு அப்படின்னாலும் தூரம் ஜாஸ்தி, இடைவெளி ஜாஸ்தி. அந்த காலத்துல வந்து கண் வந்து நட்சத்திர கண்டு வானசாஸ்திரம் எழுதினது. இன்னைக்கு வந்து டெலிஸ்கோப் மூலம் கோடிக்கான கணக்கான நட்சத்திரங்களை படமாக சென்று அதனுடைய பார்வையை நம்ம கணக்கெடுக்கிறோம். மூலிகைகளை வந்து அன்று சூட்சமமாக பார்த்தார்கள், இன்று வந்து மைக்ரோஸ்கோப் மூலம் நம்ம இலைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி நந்தி அறிதல் அப்படிங்கிறது என்ன, பழையது. அன்னையுடைய அருள் வந்து புதியது. நமக்கு வாழ்க்கையில என்ன அனுபவம்னா, யாருக்காவது உதவி செய்தா கண்டிப்பா நமக்கு தொந்தரவு அவங்களால, இதுதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பாக்குறோம். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னையோட அருளால் நந்தி அறிதலை உடையவர் பெற்ற பேருதவி அதை கருவியாக செயல்பட்டவருக்கு அதே பேருதவி ஒவ்வொரு மாதமும் வரும். அதாவது அந்த நன்றி வந்து நமக்கு இருந்தாக்க, நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார் அப்படின்னாக்க, அந்த உதவியை செஞ்சவர் அந்த கதையா இருந்தவருக்கு ஒரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறார். யோக சத்து வாயில் படிக்கும் முறையில் அப்படிங்கிற பத்தி ரொம்ப அழகா இருக்கார். நந்தி அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னாப்பா, நந்தி அறிதல் அப்படிங்கறதுல உடலை வந்து புல்லரிக்க வேண்டும், உடல்ல வந்து இறைவனை ஏற்பதுதான் நந்தி அறிதல். முழுக்க இருக்கணும், நடந்த எல்லாத்துக்கும் தெரிய ஸ்பெக்டா இருக்கும், நடக்கும் நமக்கு. நன்றி அப்படிங்கிறது அருள் வழி வெளிப்படும் தருணம் அப்படிங்கிற. யாருக்கு வந்து நன்றி இருக்கு அப்படிங்கறது அப்பா எழுதுறார். நன்றி கூறுறது வந்து எதிர்கால பலனை எதிர்பார்த்து நன்றி போக, அந்தஸ்தால் பெற்ற நன்றியை வைக்கினால், உண்மையான நன்றியை அவர் கண்டிருந்தால், மீண்டும் மீண்டும் கண்டிருந்தால் அவருக்கு நன்றி அதில் உண்டு. அது ஒவ்வொரு முறையும் நம்ம அதை உணரணும். அப்படி இருந்தா நமக்கு நன்றி இருக்கு, நன்றியோட உங்களுக்கு சொல்றோம். இதுவரைக்கும் செய்த எந்த யோகமும் வந்து உடலை தொட்டதில்லை, உடலிலும் மனத்திலும் கூட உள்ள போய் ஆழத்தை தொடவில்லைங்கிறாங்க. அதாவது இத்தாலிக்கை சாணிக்கர் வந்து மேக்ஸ் வில்லியர் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகள் தகப்பனாருக்கு பின் அவரை எளிதில் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிறார். அதாவது ஒரு பழைய காலத்தில் ஒரு சமயக்காரன் தரான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சார். சம்பாதிச்சு தன்னுடைய பெரிய மகன்கிட்ட கொடுத்து கட்டி சாவியை கொடுத்தார். அடுத்த நாளைக்கு இந்த பெரிய மருமக பொண்ணு என்ன பண்ணா, இவருக்கு பழைய சாத்தியும் கணவருக்கு வந்து பலகாரமும் பண்ணி போடுறோம், அப்ப எப்படி இருக்கும் நந்தியர்கள்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நந்தியர்களுக்கு 40 முறை சந்தர்ப்பம் வந்தா கூட நம்ம வந்து ஒரு முறை கூட நந்தி சொல்ல மாட்டோமா. அப்படியே நமக்கு வந்து எல்லா நேரங்களிலும் நினைச்சாக்க 40 சொல்லாம இருக்கும். நன்றிங்கிறது இல்லை, மனம் வந்து நன்றியை அறியாது, அது வெளிவருவதில்லை. ஆத்மா வந்து வாழ்வு மூலம் நன்றியாக மலர்வது அன்னை வாழ்வு. அன்னையை அறிந்ததற்கே என்ன அப்படின்னா நன்றிகள் தான். நன்றி வந்து நம்மை நல்லவராகும் அப்படிங்கிற. அப்ப நன்றியில இருந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்பா கொடுக்கறது. ஆனா அன்னியில் பழையது, அந்த பழையதும் போற்றப்பட வேண்டியதுங்கிறார். இதே நன்றிகள் அப்படிங்கிறது வந்து திரு அசோகன் சார் அவர்கள் வந்து பிறந்த தினம் அக்டோபர் 2007 இருக்கார். அது நம்ம இருக்கின்ற பல உணர்வுகள்ல நன்றிகள் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்முடைய ஒரு விசேஷ கவனத்திற்குரியது. ஏன்னா அது நம்முடைய மனநிலையை உயர்த்தி நம்மை இறைவனை நெருங்க செய்கிறது. அது இறைவனை நெருங்கணும்னா நமக்கு அந்த நன்றி உணர்வு எடுக்கணும் அப்படிங்கிறார். நன்றி அறிதலை வெளிப்படுவதற்கான பல சந்தர்ப்பங்களை வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை உணர்வோமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிறார். நந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வை நம்ம வந்து வரையறுத்தோம் அப்படின்னா, இறைவனுடைய பரிசுத்திற்கு நம்முடைய ஆன்மா ஒரு வழங்கக்கூடிய ஒரு பரிசு. சரி, உண்மையான எண்ணத்தில் எப்படி அது நம்முடைய பர்சனாலிட்டியினுடைய ஆழத்திலிருந்து வரணும். அப்படி ஆழத்திலிருந்து வரும்போது இது போல இருக்கணுமா, வாயால் சொல்ல அதெல்லாம் ரொம்ப கிடையாது. ஆனா இந்த உள்ளத்தின் ஆழத்துல போய் நமக்கு வந்து நந்தியர்கள் நம்ம அது உணர்ந்தாக்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை இதை பார்த்து கொண்டே இருக்கு, உனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் நிறைவேற்றுங்க. அதாவது ஒரு வேலை இருக்கு தட்டுப்படுத்து அப்படின்னா, நம்ம அந்த வேலைக்குண்டான அவர்களுக்கெல்லாம் சந்தர்ப்பத்துக்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவித்தோம் என்றால் தட்டுப்பான நின்று போன வேலை வந்து புத்தியர் பெற்று விரைவில் நமக்கு வந்து ஒரு பண கஷ்டப்பாடா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னால நமக்கு பண உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவித்தா பண தட்டுப்பாடு உடனே குறைந்து பண வரவு வருவதை பார்க்கலாம் அப்படிங்கிற. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அதனுடைய செயல்திறனைக்கும் நம்ம நன்றியை தெரிவித்தா நம்முடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிற. அதாவது நந்தியர்களுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அதே அப்ப அன்னை வந்து முதல் தடவையாக புதுவைக்கு வரும்போது அவருக்கு வந்து யார் வந்து பகவானுடைய வீட்டை காட்டினாங்களோ அவருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையையும் நன்றி கருதமும் அன்னை எழுதினார்னு நமக்கெல்லாம் தெரியும். அதாவது அப்போ இப்படி நம்மை அன்னையை அறிமுகப்படுத்தியவருக்கு நம்ம எல்லாம் நன்றி உடையவராக இருந்தால் நம்ம அன்னையினுடைய குழந்தைகளாக வர்ணிக்கப்படுவதற்கு தகுதியை நாம் அடைவோம். நாரதர் வந்து ஒரு தடவை ரெண்டு பேரை பார்த்தாங்களாம், ஒரு ஞானியையும் ஒரு பக்தரையும். ரெண்டு பேரையும் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னாக்கா இறைவன் பார்க்கணும் அப்படின்னாங்க. அவர் முதல்ல ஞானிய பார்க்கறாரு. அவர் சொல்றார், இன்னும் 100,000 பிறவி எடுப்பானே உனக்கு இறைவன் கிடப்பார். ஐயோ 100,000 பிறவியா அப்பா, எனக்கு ஞான யோகமே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஞான யோகத்தை விட்டுறான். பக்தனை பார்க்கற அவரும் கேட்கறான், 100,000 பிறவி எடுத்தா அவனுக்கு இறைவன் கட்டுவாருங்க. அப்போ 100,000 பிறவி எடுத்தா கண்டிப்பா பாத்துடலாமா இறைவனை அப்பா அதையே நான் செய்யக்கூடிய பெரிய பாக்கியம்ப்பா அப்படின்னு சந்தோஷம் அவனுக்கு ஆழ் மனசுல இருந்து வரணும் சொல்லிட்டு பரவாயில்ல இதையா சொன்னீங்களே நீங்க நாரதர் ரொம்ப நன்றி அப்படின்னா அவனுடைய சந்தோஷமும் அந்த நந்தி அறிதலுக்கும் என்ன கிடைச்சதுன்னா உடனே இறைவன் வந்து அவன் முன்னால தோன்றியதாக புராணம் சொல்றது. அப்போ அந்த நந்தி அறிதலுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிஎன்பியில வந்து இந்த மாதிரி என்னன்னு இடியா விற்காமல் ஓடி போயிடுறான். பெனட் வந்து தேர்தல் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் கவர்னர் சொல்லிட்டு வராருவர் யார்த்தையும் சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் வருது மிஸ்டர் கவர்னர் வந்து இந்த மாதிரி இடியா விற்காம நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு 1000 pounds அவங்களுக்கு வந்து சீதனம் தரணும். அவனுக்கு இருக்கிற கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஆண்டுக்கு 100 pounds தரணும் நம்ம. அப்புறம் அவனுக்கு நல்ல வேலை வாங்கி தரணும். நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் பண்ணிடுறோம். நீங்க அதுக்கு சம்மதம் சொன்னா போதும், நாங்கெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. வழி இல்ல அவர் சொல்றாரு. அப்ப நினைச்சுக்கிறார் இதுக்கு கிட்டத்தட்ட 10,000 pounds செலவாகுமே, எப்படி வந்து திருப்பி தர்றது? ஆனா இவர் வந்து சேமிக்கவே இல்லை. அன்னைக்கு தனியா ஒரு குழந்தை பிறப்ப ஆண்மகன் பிறப்பான்னு நினைக்கிறார். ஆண்மகனே பேர்ல 5 பொண்ணு லேட் ஆயிடுது. அப்புறம் அந்த சம்பா சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே போயிடுது. இவர் நினைக்கிறேன் இவர் வந்து இருக்கிற 2000 pounds எவ்வளவு சேமிச்சு இந்த 10,000 pounds வந்து திருப்பி கொடுப்பார். அவர் வந்து அதுக்கு ஒரு திட்டம் போடல, அப்படி கவலைப்படவே இல்லை. இந்த நன்றி கடனுக்கு நம்ம பார்த்தனமான எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய ஆழ் மனத்துல இருந்து நன்றி சொல்லப்படல. அதுக்கு என்ன வாழ்க்கை இவருக்கு பரிசீலித்து அப்படின்னா பின்னால தெரியறது டாட்சி தான் எல்லா பண்ணி செலவிச்சிருக்கான் அப்படின்னா டாட்சியை மாப்பிளைய வந்துடுறான். இந்த திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. இதுதான் அவருக்கு தெரிவித்த அந்த ஆழ் மனத்துல இருந்த நன்றிக்கு நன்றி உணர்ந்து பரிசு. அதே மாதிரி இடியா வந்து விற்காமல் ஓடி போனா அவனுக்கு திருமணம் நடந்து செலவுகளையும் டார்ச்சி தான் செஞ்சான்னு முத முதல்ல யாருக்கு தெரியுதுன்னா எலிசபெத்துக்கு தான். ஏன்னா அவ இடியா ஒரு வீட்டுக்கு வருவான். அப்ப வந்து சொல்லிடுவா இந்த மாதிரி எங்க இடத்த கண்டுபிடிச்சதே டார்ச்சி தான் சொல்லுவான். ஆனா அதுக்குமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான், சொல்லக்கூடாதுன்னு சொல்ற காரணம் அப்படிங்கிறார். தெரியுது இவருக்கு என்ன கார்டன் லெட்டர் போட்டேன், மிஸ்ஸஸ் கார்டன் கத்தை லெட்டர் எழுதுறான். ஆமா டார்ச்சி கண்டுபிடிச்சி செலவு பண்ணுங்கண்ணா. உடனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்களா. அவன் டார்ச்சியை பாக்குறான். அப்ப சொல்றான், அவனை பார்த்து நான் ரொம்ப சேலமானவ, என்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் வழிகாட்டாட வேண்டி உன்னுடைய உணர்வுகளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் வந்து நீ செய்த அந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ லிடியாவுக்கு செய்த உதவியை கேள்விப்பட்ட உடனே உன்னை பார்த்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். இது வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சார்பாக நான் உனக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றிய இந்த ஆழ மனத்திலிருந்து வருது இல்லையா, அந்த உணர்வுக்கு கிடைத்த பரிசு என்ன? தாசி கணவனாக கிடைக்கிறான், செம்பள்ளிக்கு எஜமானி ஆகிடுறான். அப்ப அந்த நந்திக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்க. நந்தி அறிதல் அப்படிங்கிறது அன்னையுடைய பக்தியும் அதோட இழைந்ததுன்னா பழைய சாரமும் புதிய வாய்ப்பும் சேர்ந்து செயல்படுறது. நந்திங்கிறது பழையது, அன்னை பக்தி புதியது. இப்ப அந்த பழமையும் புதுமையும் சேர்ந்தா நமக்கு நல்ல வாய்ப்பு வரும். பெறக்கூடிய நந்தி அறிது வந்து பேரருள், பிறருக்கு வரக்கூடிய வழி. இப்போ உதவினா பழைய கருத்து, தீஷ அப்படிங்கிறது பழைய மரபு, குருகோட்டில் போய் தீஷ வாங்கிறது. ஆனா இதே உதவிய நம்ம அன்னையுடைய தீட்சியாக பெற்றால் அவர் பெற்றவர்களுடைய ஜீவன் வந்து பிரபஞ்ச ஜீவன் ஆகும். அன்னையுடைய அருளுக்கு கருவியாக இருந்தவர் பிரபஞ்சமாகிறார். அதாவது பழையதும் புதியதும் இணையும் ஆன்மீக சட்டம் தான் இது. அன்னையோட பக்தி வந்திருந்தா நம்ம எண்ணத்தை நல்லெண்ணமாக்கும். ஆனா மனிதனுக்கு பொதுவாகவே நல்லெண்ணம் இல்லை அப்படிங்கறதுதான் மனித சுபாவத்தை அறிந்தவர்கள். ஆனா அன்னை என்ன சொல்றாங்கன்னா எண்ணங்கிறதே நல்லது இல்லை, நல்ல எண்ணம் கட்ட எண்ணங்கள எண்ணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அன்னை. ஆனா நல்ல எண்ணம் உள்ளவரும் உண்டு. அவருக்கு நம்ம செய்யறது, அதாவது அவருடைய நல்லெண்ணத்துக்கு செய்யக்கூடிய சேவை வந்து நல்லதுங்கிறாங்க. அந்த சேவை வந்து இந்த பிரபஞ்ச லோகத்துக்குரியது. அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு பருக்கை வந்து எல்லா அதிதிகளுடைய பசியையும் போக்கிறான். அதாவது துர்வாச முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் ஒரு தடவை திரௌபதியத்தை வர்றாங்க, வந்து சாப்பாடு போடுங்கிறாங்க. திரௌபதி வீட்டில் சாப்பாடே இல்லை. அப்போ அவர் ரொம்ப அவளுக்கான நல்ல எண்ணம் இருக்கு, போடணும் ஆசை இருக்கு, ஆனால் சாப்பாடை கொடுக்கணும் உடனே. நம்ம தெரியும் துர்வாசம் ரொம்ப கோவக்காரர். ஸோ அவர் கிருஷ்ண பரமாத்மா வேண்டாம் என்ன பண்ணலாம் இப்போ அப்படிங்கிறா. இப்ப கிருஷ்ணன் வந்து சரி நீ அந்த வெடிச்ச பாத்திரத்தை கொண்டா அதுல ஒரு பருக்க இருக்கும் அப்படிங்கிறார். இல்லையா நான் பார்த்தேன் ஒன்னு பருக்கு கூட இல்லையா இல்ல என்ன நீ கொண்டா அப்படிங்கிறார். அதை வாங்கி பார்த்தா அதுல ஒரே ஒரு பருக்கு இருக்கு. அதை எடுத்த வாயில போடுறான், கிருஷ்ணனுடைய வயிறு அப்படியே ரொம்பிப்படுத்து. அவர் வயர் ரொம்பினோட துர்வாச முனிவரும் அவருடைய சிஷரோட வயர் ரொம்பிடுத்தான். அவங்க எல்லாம் சொல்றாங்க திரௌபதி இல்ல எனக்கு சாப்பாடு வேணா அங்க வயர் ஃபுல்லா எடுத்தாங்க போறோம். அதாவது அந்த நல்லெண்ணத்துக்கு கிடைத்த பரிசு, அதாவது நல்லெண்ணம் உள்ளவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைப்பதே ஒரு அருள். அவருடைய மனமோந்து ஒரு பெற்ற ஒரு மணி அரிசி வந்து ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குமா. அதாவது நடைமுறையில பார்த்தா பல மூட்டை அரிசி விளையும் பல ஏக்கர் நிலம் கிடைக்கும் அப்படின்றார். அதாவது அப்பா சொல்றா இது வந்து வியாபார உலகில நீங்க செயல்படுறதாகலாம். அதாவது ஒரு என்ன பண்ணான்னா ஒரு பிரபலமான அவரை கூப்பிட்டார், அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தார், கொடுத்து உங்களை வந்து என்னுடைய பொருளுக்கு விளம்பரம் எடுத்தீங்க அப்படின்றார். ஆனா விளம்பரத்துக்கு பின்னால அவருடைய வியாபாரம் 10 கோடி ரூபாய் மாறிச்சான். அதாவது எந்த செயலையும் பல அம்சங்கள் இருக்கணும், ஒவ்வொரு செயலுக்கும் ராசின்னு உண்டு, செய்பவருக்கு பர்சனாலிட்டின்னு உண்டு, பெறுபவருக்கு சுபாவம் உண்டு. செயலினுடைய பலன் வந்து ராசி பர்சனாலிட்டி சுபாவம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்காத சமயத்துல ஒரு கம்பெனில ஒருத்தர் கூப்பிடுறாங்க, உனக்கு 100 ரூபா தரேன்ப்பா, 1000 ரூபா போனஸ் தரேன்ப்பா, ஜாயின் பண்ண அப்படிங்கிறேன். அப்புறம் பாக்குற எனக்கு அதான் ஆசையே கிடையாது, எனக்கு போனஸ் வேண்டாம், எனக்கு 100 ரூபா சம்பளம் போகுதுங்கிற அந்த நல்ல எண்ணம் அவர் ஜாயின் பண்ணி 2 வருடத்து 2 மாசத்துக்கு பின்னால பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு பின்னால அவருடைய மாத வருமானம் 1000 ரூபாய் ஆயிருக்கு. அதாவது ராசி பர்சனாலிட்டி சுபாவம் இதெல்லாம் சேர்ந்து செயல்படக்கூடிய வகைதான் அப்படிங்கிறார். பழைய பழக்கம் அப்படிங்கறதுனால விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழல் வந்து புதிய பழக்கம் அப்படிங்கிறதுனால ஏற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நல்லதை ஏற்று அதை உயர்ந்ததுடன் இணைத்து பலன் பெறுவது சரி. பழைய நிலைங்கிற சிருஷ்டி, புதிய இயக்கங்கிற பரிணாமம். இந்த சிருஷ்டி வந்து பரிணாமத்தால அன்றாட நிகழ்ச்சிகளை அற்புதமாக்கும் திறன் இருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது பழைய நிலைங்க வந்து இருளாமை, இருளான தீமை, புதிய வாய்ப்புங்கிறது பரமாத்மா, இது ரெண்டும் இணைந்தாங்க தெய்வீக வாழ்வாக அது நிலைக்கிறது. சாவித்திரி தான் மகாபாரத்ல கதை. சாவித்திரி வந்து சத்தியமான எம்மிடம் மீட்கிறாள். புதிய ஆன்மீக வாய்ப்புங்கிறது சத்தியஜீவியம். இது ரெண்டையும் இணைத்து எழுதிய காவியம் தான் சாவித்திரி. பகவானுடைய காவியத்துல சாவித்திரி சத்தியவான யமனிடமிருந்து மீட்டு யமனை அழிக்கிறாள். இருண்ட யமனை ஒரு ஒளிமயமான தெய்வமாக்குறாள். சாவித்திரியுடைய குரலை கேட்ட யமன் வந்து நீ யார், லோக மாதாவா, உன்னுடைய திருமுகத்தை காட்டு அப்படிங்கிறான். அந்த தரிசனத்துல உலகத்துல மரணம் அழிகிறது. அதாவது பழைய நிலை மனித சுபாவம்னா புதிய வாய்ப்புங்கிறது இன்டர்நெட்ங்கிறாங்க. கம்பேர் பண்ணும்போது பழையதும் புதியதும் கம்பேர் பண்ணும்போது அப்பா வந்து பழைய நிலை மனித சுபாவம், புதிய வாய்ப்பு இன்டர்நெட். நமக்கு தெரியும் இன்னைக்கு உட்காந்து இங்க கேட்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீச்சை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல கேட்கறாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரில கேட்கறாங்க. இதெல்லாம் எதுக்கு இன்டர்நெட் ஆனதுதான். இப்ப இன்டர்நெட் இல்லைனா இந்த மாதிரி வெப்கான் நடக்க முடியுமா? அப்போ அதே மாதிரி முந்தையெல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு போய் கியூல நின்று டிக்கெட் வாங்குவோம். இப்ப என்ன வீட்டுல இருந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன் பண்ணா இ டிக்கெட் வருது, பிரிண்ட் வீட்டுக்கு வந்துடுறது. இப்ப இன்னும் ஒரு முறை என்ன பிரிண்டே வேண்டாங்கிறாங்க ரயில்வேல, செல்போன்ல கொண்டு தான் பேன் கொடுத்தா போதுவாங்க. இதெல்லாம் எதனால வந்தது? இன்டர்நெட்ல வந்து. அப்போ மக்கள் வந்து இன்டர்நெட்டால பெறக்கூடிய பலன் வந்து மிக பெரியது. எளிய சிறு பெண் எழுத்தாளராகி விமர்சன கர்த்தாவாகி பெரிய கம்பெனிகளுக்கு சேவை செய்யறாங்க. பழைய சாமான் விற்கும் கடை வந்து இன்டர்நெட்டால உலக பிரசித்தி பெற்று பில்லியன் கம்பெனி, $1 பில்லியன் கம்பெனி ஆகுறார். அது அசோகன் சார் கேட்டா வந்து இபேஸ் அப்படி கம்பெனி, பழைய சாமான் கம்பெனியா, அதுதான் இதுக்கு உதாரணம் அப்படின்னு. அது சாரம் பிளஸ் வாய்ப்பு சேர்ந்தா அங்க வந்து அற்புதம் நிகழும். அந்த காலத்துல வந்து தவம் செய்யறதுக்காக அரிசியெல்லாம் காட்டுக்கு போனாங்க. காய்கனி எதுவும் கிடையாது, வந்து கிடையாது, அது சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து சவரம் செய்ய முடியாது, முடிய வளர்த்தாங்க, தாடி வளர்ந்தது, உடல் வந்து புறக்கணிக்கப்பட்டது, அதனால சடை விழுந்தது. இவையெல்லாம் வந்து அன்றைய நிலை அவசியமானது. ஆனா சன்னியாசிங்கிறத தெரியறதுக்காக கவி உடைய வந்துனாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புறத்தோற்றம் தான், இதுவும் தவத்திற்கு அவசியம் இல்லைங்கிறார். ஆனா இது அனைத்திற்கும் இன்னுக்கு மதிப்பு இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா இது இன்னைக்கு வேண்டியது இல்லை. அதெல்லாம் இப்ப கமண்டலம், தண்டம், குடை இதெல்லாம் கூட பிற்காலத்தில் எழுந்ததுதான். அன்னை வந்து ஒரு புரட்சிகர். தவமே யோகம் அப்படிங்கிற இந்த நாட்டுல தவம் வந்து கருவிதான், சாரலை அப்படிங்கிறார். தானமே தவம், நிஷ்டையே தவம் அப்படின்னா தவறு. அதன் சாரம் என்னன்னா நினைவு அப்படிங்கிறார் அன்னை. இந்த பழைய தோற்றத்தை விட்டு அதனுடைய சாரத்தை இயக்கணும், அதோட புதுமையையும் சேர்க்கணும் அப்படிங்கிறார் அப்பா. அப்ப வந்து வாழ்க்கை வந்து வளர்ந்துடும் அப்படிங்கிறார். அதாவது தாசி வந்து முத முதல்ல எலிசபெத்தை பார்க்கும்போது புறத்தோட்டத்தை கண்டு வந்து நீ அழகையிலே டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவர் கண்களில் ஒளியா பார்க்கறா, இவனுக்கே டான்ஸ் ஆடணும்னு சொல்றது அவனை மணந்து கொண்டு கொண்டது. ஆனா இவன் மணந்து கொண்டு போகும்போது அவர் வெறுக்கிறா வேணுங்கிறான். சரி அப்ப வந்து எப்படி வந்து புதுமையை சேர்த்தான் அதுல? அதாவது சாதாரண வந்து உயர்ந்த குடிமக்கள் வந்து அதே சேரத்தில் உள்ள பெண்களை தான் மணந்து கொள்வார்கள், இது அந்த காலத்தை பழக்கம். ஆனா இவன் என்ன பண்றான், தன்னை விட தாழ்ந்த குடத்துல பிறந்தா எலிசபெத்தை மணக்கிறான். இதுவே ஒரு புதுமை. இந்த காலம் சினிமாவில பாக்கலாம், பணக்கார பையன் ஏழை பொண்ணா, ஏழை பொண்ணு ஏழை பையன் வந்து பணக்கார பொண்ணா, இது வந்து இந்த காலம் சினிமா படத்துல வேணா பாக்கலாம் நம்ம. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி செய்யறது ஒரு புதுமை. அந்த புதுமையை வந்து அவன் செய்யறான். ஏன்னா லேடி கேத்தரினுடைய பொண்ணு வந்து ரெடியா ஒரு பெரிய செல்வத்தோட காத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, லேடி கேத்தரினும் தாசியோட அம்மாவும் ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதிர்த்தனாவும் அந்த காலத்துல. அது மட்டும் இல்ல, பிங்கிலியோட தங்க வந்து £20,000 ரெடியா இருக்கா பாத்துக்கிறதுக்கு நிறைய பெண்கள் எல்லாம் வந்து உயர்ந்த கூடிய மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இவ்வளவையும் வந்து வெறுத்துட்டு தன்னை வெறுத்த தன்னை மணக்க மாட்டேன்னு சொன்னவளை கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்றான். அது வந்து ஒரு புதுமையை சேர்க்கிறான். சரி எந்த புதுமையை சேர்த்தாமா? அதாவது உன்னை மணக்க மாட்டேன், யாரை மணந்தாலும் மணப்பேன், உன்னை மணக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவளுடைய அன்பையும் பாராட்டியும் பெறுவதற்கு அவன் கையாண்ட அணுகுமுறைகள்லாம் ஒரு புதிய முறைகள். திரும்பி வந்து மிரட்டனுக்கு போய் அவன் வந்து அவளை பார்க்கல, திருப்பி வந்து ப்ரபோசல் கொடுத்துட்டாவான், இல்லை தூது அனுப்பல யாரையும், தான் இருக்கிற இடத்துக்கே அவளை வரவழைச்சு ப்ரப்போசலை கொடுத்து அவளை மணக்க வைக்கிறான். அதாவது என்ன பண்றான்னா, புதுமை பண்றான்னா, தன்னை அவள் பிடிக்கல, தன்னை வெறுக்கிறா உதுக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். தன்னுடைய ஆணவம், தனக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயங்கள், டபுள் ஸ்டாண்டர்டு, அதோட தன்னுடைய நண்பனுடைய விஷயங்கள்ல அவன் தலையிட்டது, சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஜீவன் இல்லாத வெளிப்புற தோற்றங்களை வந்து அளவுக்கு அதிகமாக மறைக்கிறது, மதித்தது, இதை போன்ற குறைபாடுகளை எல்லாம் அவன் என்ன பண்ணான், நீக்கிக்கிறான். அது நீக்கிறது மட்டுமல்ல, அவனே மாறவும் செய்கிறான். தன்னுடைய கண்ணோட்டத்தையே வலியுறுத்தி கொண்டிருந்த டார்சி இப்போ வந்து எலிசபெத் கண்ணோட்டத்துல பாக்கணும், அத பிற நோக்கில பாக்குறதுங்கிறது. அப்ப வந்து அவனுக்கு உண்மை தெரியுது, நண்பன்ட்ட போறான், போய் வந்து நான் என்ன உன்னுடைய திருமண விஷயத்துல கட மாட்டேன், நீ வந்து ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், ப்ரப்போசல் தரலாம், நான் வந்து ஏற்படி தடைகளை நானே விளக்கிக்கிறேன், நான் செஞ்ச தப்பு தவறு அப்படின்னு போய் அவன்கிட்ட கேட்கறான். இது வந்து ஒரு பெரிய பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்த சேர்த்துள்ள வந்து செய்யறது வந்து ஒரு புதுமைங்கிறார். அதே போல லிசியுடைய எலிசபெத்தினுடைய மாமாவையும் மாவியும் என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை சீப் சைட் லண்டன்ல சீப் சைட் அப்படிங்கிற இடத்துல ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் இருப்பாங்க, அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா. ஆனா அதே மிஸ்டர் கார்னர் வந்து டெம்பர்ல பார்க்கும்போது இனிமையா பழகிறான், விருந்துக்கு கூப்பிடுறான், என்னோட மீன் படிக்க வரையாங்கிறான். அவனுடைய மாற்றங்கள் என்ன தெரியுது, இருக்கும் இனிமையா பழக ஆரம்பிக்கிறான். அதாவது சீப் சைடுன்னு சொன்னவன் அவங்களுடைய ஏழைகள் அப்படிங்கிற மறந்துட்டு பண்புல சிறந்தவர்கள் அப்படிங்கிறது உணர ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, இடியா வந்து விக்காரா ஓடி போனோம்னா காரணம் கான்சியஸ் ரெஸ்பாலிட்டிய அவன் எடுத்துக்கிறான். அவன் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும், அதை வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில செய்யணும், யாருக்கும் தெரியாம தன்னால முடிஞ்ச செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். இது வந்து ஒரு புதுமை. இவ்வளவும் செலவழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது வந்து எலிசபெத்துக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கல, தெரிய வேண்டாம்னு நினைக்கிறான். காரணத்தை போய் நான் செஞ்சா செய்ய சொல்ல வேண்டாம், நீங்க செஞ்சா சொல்லுங்க, இதெல்லாம் வந்து ஒரு புதுமை. அந்த புதுமையை தான் வந்து ஏத்துக்கிறான். இங்க வந்து டார்சி வந்து பழைய நடைமுறையை விட்டு விட்டு புதிய மனப்பான்மையை வந்து வளர்த்துக் கொள்கிறான். அதாவது இருப்பதை விட புதியதாகவும் அதை விட சிறந்ததாகவும் இருக்கின்ற மற்றொன்றை வந்து அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்வு வந்து வளம் பெறுவதற்கும் சாராம்சமே இதுதான். அதாவது பழைய அம்சங்களை விட்டுவிட்டு புதிய பரிமாணங்களை ஏற்பதே அவனுடைய முன்னேற்றத்திற்கு அளிக்கிறது காரணமா இருக்கு. அதாவது எலிசபெத்தை வந்து அவன் வந்து பின்னால மனைவியாக அடைகிறான். சரி லிசி வந்து என்ன விதமான புதுமையை சேர்த்தா? அதாவது சாதாரண மடக்கன்னு நல்ல செக்யூரிட்டி வேணும், பைனான்சியல் பணம் வேணும் அப்படின்னு நினைப்போம். எல்லாருக்கும் தெரியும் விசேஷ பண்ணிட்டு பின்னால இந்த சொத்தெல்லாம் காலின்ஸ் போகுது அப்படின்னு. காலின்ஸே வந்து கிளையாமிக்கிறாங்கிறான். ஆனா அவனுடைய தோற்றத்தை மதிக்காம நான் ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, விக்கா முதல்ல இனிமையா பழதான், என்ன பேசுறான் அவன்கிட்ட மயங்கிறான். இருந்தாலும் அவனுடைய நாத்தியை பத்தி தெரிஞ்சவன் ஒண்ணு அவ வந்து அத அவன் விளைகிறான். அதே சமயம் டார்சி வந்து கர்வமானமா அப்படின்னு அவனை விளக்குறான். அவனோட டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான், மணந்து கொள்ள மாட்டேங்கிறான். அவன் வந்து சொல்ற உண்மையெல்லாம் தன் குடும்பத்தை சொல்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான், அதை ஏற்க மாட்டேங்கிறான். அதாவது இதுவரைக்கும் வந்து வெளி தோற்றத்தை மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த டார்சிக்கு பின்னால உள்ள சாராம்சத்தை அவ வந்து இன்னும் உணரல. இப்போது வந்து என்ன பண்றா, எதிரியாவும் வைக்காம ஓடி போய் அவனை கண்டுபிடிச்சு செலவு செய்ததெல்லாம் டார்சி தான் தெரிஞ்ச உடனே அவளுடைய மனம் மாறுறது. ஓ, டார்சி வந்து கருவி கிடையாது, அவன் வந்து பழக்க தெரியாதவன், தோற்றம் தான் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமாற்றம் வருது. அந்த தோற்றத்தை மறுத்து அவனுடைய சாரத்தை ஏற்கிறான். அப்போ நன்றி சொல்லணும் அவனுக்கு அப்படின்னு அந்த புதுமையை வந்து ஆட் பண்றான். அந்த மாதிரி பழைய தோற்றத்தை மறந்து இந்த சாரத்தை ஏற்று புதுமையை சேர்க்கும் போதுதான் எலிசபெத்துக்கு வந்து டார்சி வந்து கணவனாக கிடைக்கிறான். இவனுடைய வருட வருமானம் 50 பவுண்டு, அவனுடைய வருட வருமானம் 10 பவுண்டு, கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிக வருமானம் உள்ள ஒருத்தன் வந்து இவனுக்கு கிடைக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த பெம்பர்லிங்கிற எஸ்டேட்டுக்கே ஒரு எஜமானிய போகிறான். அதாவது பழைய நல்லதும் புதிய சிறப்பும் அப்படிங்கறது அப்பா ஒரு கிளைத்த இருக்கார். புதிதா ஸ்கூட்டர் வருது, நம்ம ஏதாவது ஒரு சனம் கூட தாமதிக்காம வாங்குறோம். ஸ்கூட்டரை போலவே வந்து கம்ப்யூட்டர் வருது, வாஷிங் மிஷின், ஐபேடு, ஐபாடு, இன்ஜினியரிங் டிகிரி, எம்பிபிஎஸ் டிகிரி, அமெரிக்கா போறது, காஷ்மீருக்கு போறது, இப்படின்னு எல்லாம் புதுசா வரும்போது நம்ம விரும்பி ஏற்றுக்கிறோம். அதே போல எந்த புதியது வந்தாலும் இப்ப நைலா நைலக்ஸி டெலிவிஷன் எவ்வளவு கவர்ச்சியா இருக்கோ அந்த மாதிரி கவர்ச்சி உள்ளதா இருந்தா சற்று நம்ம தாமதிக்க மாறோம். 1972 வரை மது வழக்கு இருந்தது, அதுக்கப்புறம் மது வழக்கு பெற்றது. ஆண்களால் அதை மறக்க முடியறதோ முடியறது இல்லை. ஆங்கிலேயம் வந்தார், வரும்போது எவ்வளவோ நல்லது, 1000 நல்லது வந்தது, இருந்தாலும் கொண்டு வந்த கட்டதில் இந்த கிண்டி ரேஸ், அதை யாராவது விடுறாங்களா, அதுல என்ன பண்றாங்க, ருசிக்கிறதால விட முடியறது இல்லை. 1930-50 வரை வந்து பெண்கள்லாம் படிதாண்டா 17 இருந்தாங்க, இப்ப சுதந்திரம் இருக்கு, அதனால வந்து வீட்டை வெளியே வர மாட்டேன் அது சொல்றாங்களா, மாற்றங்கள் இருந்துதான் இருக்கு. குடிமை போய் கலாக்கு வந்த பொழுது, வேஷ்டி போய் பேண்ட் வந்த போது, நீராகாரம் போய் காஃபி வரும்போது, இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் தோண்டிக்க நேரம் அது. அதாவது எதுவும் மாறினாலும் பெண்கள்லாம் புடவை தான் கட்டுவாங்கன்னு சொன்ன காலம் இருந்தது, ஆனா இப்ப அப்படி இருக்கா, அப்படி இல்லை. அங்கேயும் வந்து மாற்றங்கள் வந்துதான் இருக்கு. ஒருத்தருடைய ஆபீஸ்ல வந்து ஒரு தூக்கு போட்டுட்டார், உடனே அவருடைய ஆவி இருக்கு மிரட்டுறது, வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மந்திராவை கூப்பிடுறாங்க, அவரது பூஜை செய்யறார், உடனே ஆவி போயிருத்துங்கிறாங்க. யாராவது நம்பாம இருக்காங்களா, அதையும் நம்புறாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அன்னை பத்திரம் அங்க இருந்தா அங்க தவறு நடக்காது, அப்படியே இருந்தாலும் தியானம் செஞ்சாக்க தவறு விலகும் அப்படின்ற. அதே மாதிரி ஜாதகம் வந்து பழையது, பெரும்பாலும் பழிக்கும், அதை நம்புவதால் அதை வந்து விட முடியுமா, விட முடியல. இல்ல நல்ல சகுனம், நல்ல நாள், முகூர்த்தம், இதை யாராவது மிரக்கிறாங்களா, மிரக்க முடியல. எவ்வளவு பேர் மதம் மாறுறாங்க, எந்த மதம் மாறினாலும் தாலிங்கிறது ஒரு ரூபத்துல தான் இருக்குது, தாலி இல்லாம இல்ல. அதாவது டாலர் போடுறாங்க, செயின் போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. அப்ப தாலி நம்ம மறக்க முடியாததா, மறக்க முடியல. அடுத்த மதத்திற்கு போனாலும் 500 ஆண்டு வாங்க பண்ணோம், இந்த ஜாதிங்கிறது உயிரோட தான் இருக்கு. மதம் மாறிட்டேன்னு சொல்றாங்க, ஆனா இப்ப நான் கூட பார்த்தேன், எங்க வீட்டு வேலைக்கார வந்து கிறிஸ்டியன்ங்கிறாங்க, மதம் மாறினவதான். தீபாவளிக்கு வாங்கன்னா சார் நான் கொண்டாடுறேங்கிறாங்க. அதாவது மதம் மாறிட்டா கூட தீபாவளி கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு, அது வந்து விட முடியல அவங்களால. அதே போல மூட நம்பிக்கைகளை விட வந்து விஞ்ஞானம் வந்தது, ஆனா இப்ப வந்து அதே விஞ்ஞானம் வந்து மூட நம்பிக்கையால செயல்படுது அப்படிங்கிறது. அதாவது விஞ்ஞானி வந்து அவனுடைய துறையில வந்து அனைத்துக்கும் காரணம் வந்து எனர்ஜி, சக்தி தான் கண்டுபிடிச்சான். ஆனா அடுத்த கட்டம் அவனால போக முடியல. சக்திக்கு அடுத்தது வந்து எனர்ஜி இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், சக்தி என்பது பிரம்மா வாழ்வு, எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பீயிங், அந்த வாழ்வு வந்து ஜீவன் அப்படிங்கிற கட்டத்துக்கு அவனால போட முடியல. ஸ்டில் மூடநம்பிக்கை தான் அவன் இருக்கான். அதாவது அன்பர்கள்லாம் பழைய சடங்குகளை மறுத்தாக்க அது விலகும். திருவுரு மாறி நம் நிலைமை உயரும். சகு காலம் நல்லது செய்யும். இதுக்கே என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. பையன் வந்து பிளஸ் டூ படிச்சிருந்தான், ஃபர்ஸ்ட் வந்து மண்டே இன்னைக்கு 7:30 ராகுகாலம் என்னை வந்து கேட்டான். அவன் என்ன சார் அப்பா விவகாரமா இருக்குண்ணா, நான் என்ன சொல்லணும், உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ 7:30 முந்தி கிளம்பி போ, இல்ல 9 மேல கிளம்பி போ. 7 ரொம்ப சீக்கிரம்ப்பா, நான் படிக்கணும், 9 ஏட்டா போயிடும்பா. அப்புறம் ஏதாவது ஒன்னு வச்சுக்கோ, நான் 1:00 முந்தி கிளம்பு, இல்ல 9 கிளம்பு, இல்லையா ராகுகாலத்து கிளம்பு, நம்பிக்கை விட்டு. நான் சொன்னேன் நம்பிக்கை மாசத்துல இருக்கு, நீ ராகுகாலம் ராகுகாலம் போய் உட்கார்ந்த எக்ஸாம்ல ராகுகாலம் ஞாபகம் இருக்கும், பரீட்சைக்கு ஆன்சர் வராது. நீ ராகுகாலம் இல்லைன்னு பரிசு உட்காந்தா உனக்கு ஞாபகம் வரணும். அப்ப ஒரு பாய் தத்த வச்சான், அவன் இருக்கணும் கேட்டா போன ஆசை இது மாதிரி இருக்கு சரிப்பாங்க சொல்லிட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் போனா இங்கிலீஷ் தான். சாதாரண 60 வாங்கினா அன்னைக்கு 80 வாங்கினான் பப்ளிக்ல டென்த்ல. அதான் அந்த ராகுகாலம்ங்கிறது நம்ம மனசுலதான் இருக்கு, அத மனசு விட்டுட்டோம்னா அந்த ராகுகாலம் போயிட்டோம். அதே போல ராகுகாலம் நல்லது செய்யும் அப்படிங்கிறத பாயிங்க. ஏன்னா காலங்கிறது வலுவானது, அதாவது மனிதன் முக்கியமாக மனிதனுடைய ஆத்மாவுக்கு அந்த வலிமை உண்டு. அன்னை கூறக்கூடிய விளக்கங்களை அறிந்து பாகுபாடு செய்து நுணுக்கமாக உணர்ந்து பழசானாலும் சரி புதியதானும் சரி நல்லதை ஏற்று மற்றதை விளக்கினால் பலன் வந்து 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு கூட பெருகும். இன்னைக்கு வந்து கல்வியில வந்து புதுநிலை என்ன, மாணவர்களே பயில்வது. இந்த சிறப்பை அறிந்து பெற்றோர்கள்லாம் தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கே அனுப்பாம இன்டர்நெட்ல அனுப்பலாமா அப்படின்னா பிஏ கூட பாஸ் செய்ய முடியாத பையன் வந்து பிஹெச்டியை வாங்குவானா, அதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கிற. இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய எம்பிஏ எல்லாம் வந்து ஆன்லைன்ல டீச் பண்றாங்க, பீப்பிள் எல்லாம் படிக்கிறாங்க, ஒர்க்கிங் பீப்பிள் எல்லாம் படிக்கிறாங்க. அதனால இன்டர்நெட்ல வந்து படிக்க முடியுமா, அது வந்து அவ்வளவு அறிவை கொடுக்கும். புதியது வருவதை ஏற்க மறுப்பவர் பழையதையும் இறப்பர். பழையதை புரிந்து போற்றுபவர் புதியதால் பெறும் பலன் முழு பலன் உண்டுங்கிறார். பழையது பழையது என்பதால் சிறந்ததில்லை, புதியது புதியது என்பதால் தாழ்ந்ததில்லை, எதையும் மாற்றாதே அப்படிங்கிறார். அதாவது நமக்கு வந்து சாரம் முக்கியம், தோற்றம் இல்லைங்கிற. அதாவது ஒரு கட்டுரை இருக்கார், சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால பேப்பர் இருந்தது, ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னால பார்ச்மெண்ட் அதாவது பதப்படுத்திய தோல், அதுலதான் பத்திரங்கள்லாம் எழுதுவாங்க. நம்ம நாட்டில் ஓலைச்சை உள்ளதை இதை எழுதுவாங்க, இதையும் மனப்பாடம் செய்வாங்க. ஏன்னா வேதம் கீதை அப்படிங்கலாம் சுரம் முக்கியம், சுரம் முக்கியங்கனால ஓலைச்சை உள்ளது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால மனப்பாடம் செஞ்சு சுலபமா வந்து பண்ணாங்க. அதாவது ஆசிரியர்கிட்ட போய் மூல நூலை கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து பேப்பர் எழுத்து பேனா இதெல்லாம் வந்துருக்கு, இந்த காலத்துலையும் போய் நான் மனப்பாடம் செய்யறது வந்து தேவையில்லைங்கிற இருப்பேன். ஆனா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல மனப்பாடத்தை வற்புறுத்துறாங்க. சில சொற்பொழிவாளர்கள் சிறந்த பேச்சாளர் இருக்கார், அவரே என்ன பண்ணுவார்னா சொற்பொழிவை எழுதி மனப்பாடம் செய்து பேசுவாராம். அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா மனப்பாடங்கிறது பழைய உருவம், புரிந்து கொள்வது வந்து புதிய சாரம் அப்படிங்கிறார். அதாவது பழையது வந்து பெரும் அடிப்படையான சிறப்பால் நடுநாள் நீடித்துள்ளது, ஆனா எவ்வளவு பெரியதானாலும் சிறப்பானாலும் காலம் மாறும் பொழுது பழையது மாறி புதியது எழும். அந்த காலத்தில் வாய்ப்பாடு, அதுக்கப்புறம் டேபிள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லைட் ரூலு, அதுக்கப்புறம் கால்குலேட்டர், அதாவது காலம் மாறும்பொழுது ஒவ்வொன்றும் மாறிட்டு தான் வருது. ஒவ்வொரு நாட்டிலும் அவருடைய உயர்ந்த பண்புகளை வந்து சில விஷயங்களை பாராட்டுவார். இப்போ ஆங்கிலேயனுக்கு நாணயம் முக்கியம், அமெரிக்கருக்கு பணம் முக்கியம், ரஷ்யருக்கு உணர்ச்சி முக்கியம், இந்தியர் வந்து தன்னுடைய பண்பை உயர்ந்த பண்பை பெண்கள்ல கற்பில் பார்ப்பாங்க, ஜப்பானுக்கு வந்து உயிர் போவது 1000 உயிர் போவதை விட ராஜ விசுவாசம் தான் முக்கியம், நம்ம இந்தியாவில் பிரம்மத்தை அறிந்தால் எதையும் அறியலாம் அப்படிங்கிறது உபநிஷதம். பிரம்மத்தின் சுதந்திரத்தை அறிந்தவர் சுதந்திரம் எப்பொழுதுமே பறிபோகாது, பிரம்மத்தினுடைய சக்தியை அறிந்தவர் எதையும் செய்ய முடியும், எல்லா பாதுகாப்பும் அவர் கிடைக்கும். இந்திய பண்புங்கிறது பிரம்மத்தை வந்து வாழ்வில் கண்டது, ஸ்ரீ அரவிந்தம் முழு பிரம்மத்தையும் கண்டது, பகவான் கண்ட முழு பிரம்மத்தை வாழ்வில் காண்பதுங்கிறது ஆன்மீக சக்தியினுடைய உச்சக்கட்டம். நந்தனை வந்து தீக்குளித்தார், அப்பர் சுவாமிகள் வந்து கடல்ல கல்லோட போடும்போது மேல மறந்து வர்றார் கரையேறார், சமையல் செய்யப்பட்ட குழந்தை வந்து உயிர் பெற்று எழுகிறது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சமீபத்துல சீக்கிய கோயில் கொளுத்தப்பட்டது, ஆனா அங்க கிரந்தம் வந்து எரிக்கப்படவில்லை. அதாவது பழையது வந்து பெரியது, புதியது வந்து அதனனும் பெரியது. பழையதனுடைய வலிமையும் புதியதனுடைய சிறப்பும் சேர்ந்தா அளவு கடன் தரப்படையும் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சோமன் சார், திருவள்ளை திரா சொல்லும் அப்படின்னு, பழையதையும் புதியதையும் நல்லபடியாக இணைப்பதற்கு ஜப்பான் தான் ஒரு நல்ல உதாரணங்கிறார். அது ஜப்பானுக்கு என்னன்னா கலெக்டிவ் யூனிட்டி, கலெக்டிவ் லிவிங் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயின். இது 19 நூற்றாண்டு இறுதியில வந்து அவங்களும் மேலைநாட்டு கலாச்சாரத்துக்கு தாக்கத்துக்கு ஆளாகி, இது முக்கியமா ஆங்கிலேயருடைய அமெரிக்க நாகரிகத்தின் தாக்கத்துக்கு ஆளானார்கள். அப்ப அமெரிக்கர்களுக்கு என்ன வேணும்னா இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணா ரெண்டுமே வாங்கிருந்தாங்க ஜப்பானியர்கள், ஆனா இவங்களுடைய கலெக்டிவிட்டிக்கு இண்டிவிஜுவலிசம் தனித்தன்மை ஒத்து போகாது அப்படிங்கிறத அதை எடுத்துக்காம இவங்க கலெக்டிவிட்டியோட அந்த டெக்னாலஜியை சேர்ந்தாங்களாம். இந்த பழையதும் அங்க புதியதும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ஜெயண்ட் ஆகிறது ஜப்பான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதாவது ஸ்ரீ அரவிந்தம் அப்படிங்கிறது புதியது. மரபு, மோட்சம், கர்மம், விதி இதெல்லாம் பழையது. அன்று வந்து ஆத்ம வழிபுற்று அதனுடைய சிறப்பை தேடி சேர்ந்தால் அவர் வாழ்வு வந்து அன்னை வாழ்வாகும். அன்னை வாழ்வுங்கிறது ஸ்ரீ அரவிந்தருடைய புன்னகை மலர் அப்படின்னு அப்பா அந்த கதையை முடிச்சிருக்கார். இந்த தரிசன நாளான இன்று இந்த வெப் மீட்டிங்ல பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறேன். இங்கு பேசுவதற்கு கட்டுரை எழுதி கொடுத்து பேச அனுமதி அளித்த அப்பாவிற்கும், அதே மாதிரி ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்னுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள உதவி ஏற்ற அசோகன் சார் அவர்களுக்கும், இங்கு வந்து பேச அனுமதி அளித்து எல்லா சௌகரியங்களும் செய்து கொடுத்த அம்பத்தூர் தியானமய பொறுப்பாளர் திரு பாலு சார் அவர்களுக்கும், வெப் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவியளித்த எம்எஸ் அன்பர்களுக்கும், இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா ஒரு மறுக்க முடியாத ஒரு ஒன்று என்னன்னாக்க, என்ன இந்த வெப் மீட்டிங்ல பேச உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கும் தானிப்பட்டி பொறுப்பாளர் மாமா மாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தரிசன நாள்ல நம்ம எல்லாம் பழைய பழக்கங்களை தோற்றங்களை விட்டுவிட்டு சார்த்திட்டு கொண்டு அதோட புதுமையினுடைய நவீன அம்சங்களையும் சேர்த்து அன்னையுடைய அருளையும் பகவான் அருளையும் பெறுவதற்கு அன்னையையும் பகவானையும் சார்த்து கொண்டு முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.
யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா இப்ப சொல்லலாம். அம்பத்தூர் சென்டர்ல இருந்து ஒரு க்வெஸ்சன்.
சிறந்த மனோபாவம் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி வந்து சிறந்த மனோபாவம் அப்படிங்கறத நம்ம எப்படி தெளிவுபடுத்திக்க முடியும்? நாகராஜன் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நினைவுபடுத்துறீங்களா?
சிறந்த மனோபாவம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பழமையில் வந்து நமக்கு வந்து மாறாத போது மாற்றங்கள் வருவதில்லைன்னு சொல்லிட்டு புத்தகத்தை படிச்சுக்கேன் சார். அந்த சிறந்த மனோபாவத்தால அந்த பழமையை நம்மளால வந்து வெறுத்து புதுமையில வந்து கான்சன்ட்ரேட் செலுத்த முடியுமா அப்படின்னு
சொல்றேன். திரும்பி சொல்லுங்க.
சிறந்த மனோபாவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பத்தி சொல்லியிருந்தாரு. அது சிறந்த மனோபாவம் அப்படிங்கிறது அந்த எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பழமை வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பழமை அப்படிங்கறது வந்து வெறுத்தா தான் வந்து நம்ம புதுமையிலதான் மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லியிருந்தாங்க. நீங்க அப்ப அந்த மனோபாவத்துக்கும் அந்த உடைய மாற்றத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கான்னு உடைய கேள்வி.
சிறந்த மனோபாவம் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கேக்குறீங்களா?
ஆமா சார்,
அதான் உங்க கேள்வி. மதர் டிவோட்டியா ஒருத்தர் வராருன்னா அவரு கண்டிப்பா பழைய மாதிரி இருக்க முடியாது, அதை ஒத்துக்கிறீங்களா?
எஸ் சார்.
மதர் டிவோட்டி ஆயிட்டா பணத்தை விட மனுஷன் பெருசுன்றத ஏத்துக்கிட்டு ஆகணும். பணம் சாதிக்காத கிரேஸ் சாதிக்கும்னு நம்பணும். இப்ப மதர் டிவோட்டி ஆன பிறகும் பணம் தான் எல்லான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் பழைய மனோபாவம் தான் நீடிக்குது இல்லையா? அப்படி இல்லாம மதர்கிட்ட வந்துட்டேன், பணத்தை விட ஃபெய்த் எனக்கு அதிகமா வேலை செய்யும் அப்படின்ட்டு மாறி வந்தாருன்னா அவரு மதருக்கு உரிய ஒரு மனோபாவத்தை வச்சுட்டு இருக்காரு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு ஒரு டிவோட்டி, அவருக்கு தேவையான பணம் அவர் கையில இல்ல, எங்க 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு சும்மா 5 லட்சத்தை வச்சுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்களே, எப்படிங்க ஆரம்பிப்பீங்க? இது பலிக்காது, இது கூடி வராதுன்னு 4 பேரு அவநம்பிக்கையா பேசுறாங்க. பட் அவர் அந்த நேரம் என்ன சொல்றாரு, நான் செய்யற வேலையில உண்மை இருக்கு, அந்த உண்மைக்கு எனக்கு மத தேவையான பணத்தை கொடுப்பாங்க. இப்ப கையில வெறும் 5 லட்சம் தான் இருக்குன்னா கூட இந்த 5 லட்சத்தை போட்டு வேலைய ஆரம்பிச்சு அந்த வேலை அந்த பணம் தீரும் பொழுது மேற்கொண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் மதர் எனக்கு அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால நான் வேலையை நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லி அவர் அந்த வேலையை தைரியமா மதரை நம்பி செயல்பட்டாருன்னா அந்த 5 லட்சம் கரையும் போது பேங்கே தானா வருவான், சார் நீங்க ஏதோ நல்ல வேலை செய்யறீங்கன்னு கேள்விப்பட்டோம், உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஷார்டேஜ் சொல்றாங்க, நீங்க ஏன் சார் எங்ககிட்ட லோன் வாங்க கூடாதுன்னு அவங்களே வருவாங்க. அப்ப அவர் சொன்ன நம்பிக்கை கரெக்டா இங்க ப்ரூவ் ஆகுது, எனக்கு பணம் தீரும் போது எனக்கு மேற்கொண்டு பணம் வரும். இல்ல கையில நிறைய பணம் வச்சுருக்கவங்க, சார் நல்ல வேலை செய்யறீங்களே நான் லோன் கொடுக்கறேன், குறைஞ்ச வட்டிக்கு நீங்க இதை வாங்கிக்கோங்க, எப்ப ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க, இந்த வேலை அருமையான வேலை, இந்த பணப்பற்றாக்குறையால வேலை கெட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன், என்ன சார் வாங்கிக்கிறீங்களான்னு அவங்களே வருவான். பணத்தை விட கிரேஸ் பெருசுன்ற அந்த சிறந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அந்த மனோபாவத்துல அவரு அந்த உண்மையா இருக்கும்பொழுது இந்த பணம் கரையும் பொழுது மேற்கொண்டு அந்த தேவையான பணம் ஏதோ ஒரு ரூபத்துல அவர் வந்துகிட்டே இருக்கும். அதத்தான் நான் சிறந்த மனோபாவம் சொல்றது, டு பிலீவ் தட் கிரேஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் மணி. டிவோட்டியா இருந்தாலும் சில சமயங்கள்ல அந்த அளவுக்கு நம்மளால மாறி வர முடியுது இல்ல, கையில முழுசா பணத்தை கொண்டாந்தாதான் வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நீங்கதான் மதர் டிவோட்டியாச்சே, நல்ல வேலை ஆரம்பிங்க, பணம் எப்ப தீர்ந்தாலும் கரெக்டா எக்ஸ்ட்ரா பணம் தானா ஆட்டோமேட்டிக்கா வரும், அந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் அதையும் மீறி அவரால் ஆரம்பிக்க முடியாம போறதும் உண்டு. நான் சொன்ன மாதிரி தேவையான பணம் தேவையான நேரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல அது கரெக்டா வந்து சேரும், நல்ல வேலை அது மதர் கைவிட மாட்டாங்க, அது வெற்றிகரமா முடிச்சு கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது பலிக்கிறது நம்ம பாக்குறோம். அந்த சிறந்த மனோபாவம்ன்றது அது இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா நாம அதை வளர்த்துக்கலாம், நம்பிக்கை இல்லாத பட்சத்துல நாம என்ன செய்ய முடியும், நம்பிக்கை தான் வளர்த்துக்கணும். சரிங்களா?
ஓகே சார். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ அன்னை அன்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில வளர்ந்துட்டு வராங்க இல்லீங்களா, சோ அதே சமயத்துல உதவி செஞ்சா வந்து தொந்தரவு வரும் அப்படின்னா அந்த தொந்தரவு நம்ம எப்படி சமாளிக்கும்?
என்ன உதவியே செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்றீங்களா?
இல்ல சார், அவருடைய நோட்ஸ் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்னை அன்பர்கள் பொதுவாவே வந்து அன்னையை ஃபுல்லா ஏத்துக்கிட்டவங்க எந்த சமயத்திலுமே அவர் அடுத்தவங்களுக்காக எந்த இடத்துலயும் பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க, தன்னுடைய இது இல்லாம சுயம் இல்லாம அந்த மாதிரி ஒரு சமயத்துல நமக்கு அதான் வந்து உதவி செய்தால் தொந்தரவு வருங்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன். பட் அந்த மாதிரி சமயத்துல நம்ம இன்னும் பிரார்த்தனை மூலமா நம்மளுடைய மனசை இது பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி தொந்தரவு நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்?
அங்க உதவி பெற்றுக்கிட்டவங்க திரும்பி தொந்தரவு செய்யறாங்கன்னா அதுக்கு அந்த உதவி செஞ்சவரும் அவரும் ஒரு வகையில ஒரு காரணமா இருப்பாரு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த உதவி செஞ்சவன் அகேன்ஸ்டா போய் நெகட்டிவா தப்பு செய்வான் அந்த இடம் வராது. இப்ப நான் ஒருத்தன் வாழ்க்கையில ஒருத்தரை நான் செலவு பண்ணி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு நான் சிபாரிசு பண்ணி அவரை ஒரு நல்ல வேலையில அமர்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல என்னுடைய தயவுல தான் அவனுக்கு அந்த வேலை கிடைச்சது, அவன் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறான் என்று நிதர்சனமான உண்மையா இருக்கலாம். ஆனா அதை நான் மறந்துட்டு அதை பத்தி நான் திரும்பி நினைக்காமே இருந்தேன்னா அவன் தானா அதை நினைப்பு வச்சு எனக்கு அடிக்கடி சொல்லுவான். இப்ப நானே அதை நினைப்பு வச்சுக்கிட்டு ஒன்னா என்னாலதான் நான் நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்த, என்னாலதான் நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, நான் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டேன், அதனால நீ எனக்கு நன்றி எடுதலா இருக்கணும், நீ எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு நானே வலியுறுத்த போனேன்னா அவன் அகேன்ஸ்டா தான் போவான். புரியுதுங்களா? உதவி செஞ்சவங்க அந்த உதவிய அத்தோட மறந்துடணும், அதை நினைவுபடுத்த கூடாது. அது உதவி பெற்றவங்களுக்கு சுத்தமா சொல்லவே கூடாது. பட் உதவி பண்ணவங்க இந்த இடத்த விட்டுறாங்க. நான் தான் உதவி பண்ணாத அவனுக்கு அப்பப்ப நினைவுபடுத்தினா அவன் எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடங்கி இருக்கணும்னு முயற்சி செய்யும் போது அது கோணலா போயிடுது. எனக்கு ஒரு அண்ணன் நண்பர் தெரியும், அவரு சினிமால டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாரு. அவரு இவர்கிட்ட பழக்கமான ஒரு ஆர்டிஸ்ட, சரி உனக்கு வேலை இல்லாம வருமானம் இல்லாம இருக்கிற, நான் உன்னை ஜூனியர் டப்பிங் ஆர்டிஸ்டா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், டப்பிங்ல போயிட்டுக்கோன்னு இவர் தான் ட்ரைனிங் கொடுத்து அவரை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா மாத்தினார். அவர் வந்து சரி இவர் தயவால நாம டப்பிங் ஆர்டிஸ்டா மாறிட்டோம், நாம நாலு நாலு காசு வருமானம் பாக்குறோம் அப்படின்னு ஆரம்பத்துல ரொம்ப மகிழ்ந்து போய் அவரே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார். அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஈவினிங் இவருக்கு போன் பண்றது. போன் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்தந்த டப்பிங் ஸ்டுடியோலாம் எனக்கு இந்த வாரம் வேலை கிடைச்சிது, நான் இங்க 300 சம்பாதிச்சேன், அங்க 500 சம்பாதிச்சேன், மொத்தம் இந்த வாரத்துல நான் ஒரு 2,000-3,000 ரூபாய் வருமானம் பார்த்தேன், இது உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு போன் பண்ணி சொல்லுவாராம். இவர் போன் பண்ணி சொல்றது இது கொஞ்சம் வாடிக்கையா ஆயிடுச்சு. எதிர்பாரா விதமா இப்படி டப்பிங் ஆர்டிஸ்டா ட்ரைனிங் ஆனவருக்கு திடீர்னு சினிமால ஒரு பிரேக் கிடைச்சது. சினிமால பிரேக் கிடைச்ச உடனே காமெடியனா கொஞ்சம் அறிமுகமானார் சினிமால. டப்பிங் ஆர்டிஸ்ட சேர்த்து விட்ட இந்த அன்பரு, இந்த அன்பருக்கு இவரு சினிமால பிரேக் வரும் இவருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. ஏன்னா இது நாமளே சினிமாக்குள்ள நுழையில இவன் எப்படி நுழைஞ்சான், இது என்ன, இது ஒண்ணுமே புரியல, எப்படி சாத்தியம்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சினிமால நுழைஞ்ச பிறகு இந்த ரெண்டாவது நபர் ரொம்ப பிஸி ஆயிட்டார். வழக்கமா வாரம் ஒரு முறை ரிப்போர்ட் கொடுக்கறது, ரிப்போர்ட்டே வரல. ரிப்போர்ட் வரலன்னா இந்த ஆள் பிஸி ஆயிட்டாரு, ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இவரு புரிஞ்சுக்கிட்டு அதோட உட வேண்டித்தானே. இவரே போன் போட்டு வார வாரம் ரிப்போர்ட் கொடுப்ப, இப்ப என்ன ரிப்போர்ட்டே வர்றதில்ல, இது எனக்கு பிடிக்கல, உனக்கு நன்றி அறிதல் இல்லைன்னு. ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க? நான் சினிமாவில் நுழைஞ்சிட்டேன், கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், முன்ன மாதிரி ஃப்ரீயா இல்லை, அதனால ஈவினிங்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியல, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கினதால திரும்பி ஒரு நாலஞ்சு தடவை ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் உண்மையிலேயே பிஸியா போனதால அந்த நாலஞ்சு தடவை ரிப்போர்ட் கொடுத்ததையும் கீப் அப் பண்ண முடியல, சுத்தமா விட்டார். நேரடியா பார்க்கும்போது இந்த முதலாவது அன்பர் வந்து, அன்னைக்கு நான் ஏன் ரிப்போர்ட் கொடுக்கலன்னு கேட்டேன், அப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை ரிப்போர்ட் கொடுத்தேன், இப்ப அதையும் நிறுத்திட்டேன், நீ சினிமா நுழைஞ்சிட்டதால ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டுதான் நினைக்கிற போல இருக்கு, முன்ன மாதிரி அடக்கம் இல்ல, பவியம் இல்ல, நீ ஆளே மாறிட்ட, ஏன்னா உனக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டு இந்த என்கிட்ட சொன்னார். நான் புரிஞ்சுக்கிட்டேன் தப்பு இவர் பேர்ல தான் இருக்கு. இவரு டப்பிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அந்த டப்பிங் வேலையில நான் என்ன சம்பாதிச்சேன்னு அவர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தார். சினிமாவில அவரு சொந்த முயற்சியில சினிமாவில போய் சேர்ந்திருக்காரு, அதை பத்தி இவருக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. ஏன்னா அது அவருடைய சொந்த முயற்சியில் அவர் சாதனை பண்ணது. டப்பிங் ரிப்போர்ட் கேட்கிற மாதிரி சினிமா எங்க எந்தெந்த ஸ்டுடியோவுக்கு போனேன், என்னென்ன படத்துல நடிச்சா, இதை ரிப்போர்ட்டை இவர் கேட்க போய் அவர் கோச்சுக்கிட்டு இப்ப முதலாவது அன்பரை விட்டு இப்ப தள்ளியே வந்துட்டார். நான் வாழ்க்கையில உயர்ந்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய உயர்வே எந்த எந்த வகையில அவர் கண்டுக்காம பழைய டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி கை கட்டிங்கன்னா அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும்ன்றாரு. அவரால சினிமாவில நுழைய முடியல, நான் நுழைஞ்சிருக்கேன், அதை பாராட்டுற மனசு இல்ல, அதை விட்டுட்டு டப்பிங் ஆர்டிஸ்டா 300-400 சம்பாதிச்சுன நாட்டிலே நினைப்பு வச்சுக்கிட்டு, காமெடியனா இருந்தாலும் நீ எந்த எந்த ஸ்டுடியோவுக்கு போற, என்ன படத்துல நடிக்கிற, உனக்கு யாரு என்ன வாய்ப்பு கொடுத்தா எப்படி வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாருன்னா நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நான் அவரை விட ஒரு படி உயர்ந்துட்டேன், பழைய மாதிரி அவர்கிட்ட கை கட்டி நிற்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு. இப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்களா இத?
கண்டிப்பா இல்ல சார், அதாவது உதவி செய்ததுக்கு அப்புறம் மறந்துடும், அதை பத்தி நினைக்கிறது இல்ல கம்ப்ளீட்டா. பட் என்ன ஒரு பொதுவா ஒரு விஷயம் தான் நான் கேட்டேன், அதாவது உதவி செய்யும் அப்படிங்கும் போது நமக்கு தொந்தரவு வராம இருக்கு, நம்ம அதை நினைச்சு பாக்க கூடாதுங்கிற தலைப்பு தெளிவுபடுத்திருக்கீங்க. நம்ம அப்படி நினைச்சு பாக்குறது இல்ல எப்போதுமே. நன்றி சார்.
அப்படி நினைச்சு பாக்கலன்னா உங்களுக்கு அந்த ட்ரபுள் வராதுங்க.
ஓகே
சரி,
தேங்க்யூ.
மதர்ஸ் கிரேஸ், டாக் ரொம்ப நல்லா இருந்தது. மசவன் சாரோட விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது. பிராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ஒத்து வரக்கூடிய நல்ல அருமையான கருத்துக்கள், இதுல நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு நல்ல உதவியா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதர்ஸ் பிளஸிங்ஸ். தேங்க்யூ சார்.
இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்த திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த வெப் கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்ண அம்பத்தூர் சென்டர், கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.